ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டுமாக அவருடைய சமூகத்திலே ஒன்று சேர்ந்து அவருடைய மகா உன்னதமான வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு மீண்டும் ஒரு விசை தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைகளாக நம் மத்தியிலே நம்முடைய அருமை சகோதரர் ஜான்சன் ஞானசேகர் அவர்கள் டூயிங் ஜஸ்டிஸ், நியாயம் செய்தல் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி சகோதரரை சபையின் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். சகோதரர் எடுத்துக்கொண்ட பாடத்தினுடைய பொருள் டூயிங் ஜஸ்டிஸ், நியாயம் செய்தல். இதற்கு ஆதார வசனம் மிக 6:8 மையமாக கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி சகோதரரை அன்போடு அழைக்கின்றேன்.
கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலும் சமாதானமும் கிருபையும் உண்டாவதாக என்ற வாழ்த்துகளோடு, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய கோட்டையம் மற்றும் சங்கனச்சேரியில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையின்படி அவருடைய மகத்தான தெய்வீக உணவுகளை நாம் இப்பொழுது உட்கொண்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நாம் ஆராயக்கூடிய இந்த ஒரு தலைப்பு மீகா 6:8 இடம்பெற்றிருக்கின்ற ஒரு தலைப்பு, நியாயம் செய்தல், டூயிங் ஜஸ்டிஸ் என்ற தலைப்பின் கீழாக நாம் ஆராய இருக்கின்றோம். குறிப்பாக நாம் பார்த்தோம்னா மீகா 6:8 நாம் மையமாக வைத்துதான் இந்த வேத பாடங்களை நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். முதலாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மீகா 6:8 படிங்க. மீகா 6:8
மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்.
அன்பானவர்களே, இங்கே வாசிக்க கேட்ட இந்த வசன பகுதியில் குறிப்பா மனுஷனே, ஓ மார்டல் மேன் என்று அவர் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உரிய அழைப்பாக கொடுத்து அவருடைய விருப்பத்தை, அதாவது பிதாவாகிய தேவனுடைய எதிர்பார்ப்பை, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவர் இங்க வெளிப்படுத்துறத இந்த ஆவிக்குரிய வசன பகுதியில நாம் காண்கிறோம். அதிலும் குறிப்பா நாம பார்த்தோம்னா அவர் இந்த வசன பகுதியில் அவர் தொடங்கும் போது நியாயம் செய்து என்ற விசேஷித்த ஒரு ஆவிக்குரிய எதிர்பார்ப்பை அவர் நம் மத்தியில கேட்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பா நாம் பார்க்கும் போது நியாயம் செய்தல் அல்லது டு ஆக்ட் வித் ஜஸ்டிஸ் என்ற ஒரு வார்த்தை, அதனுடைய பொருள் என்ன? அன்பானவர்களே, டு ஆக்ட் வித் ஜஸ்டிஸ், இதை குறித்து தானே நாம ஆராய்ச்சி நாம பார்க்கும்போது திருவிவிலியம், அதாவது ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் நம்ம பார்த்தோம்னா அதனுடைய தலைப்பு நாம் பார்க்கிறோம், நேர்மையை கடைபிடித்தல். நேர்மையை கடைபிடித்தல், டு ஆக்ட் வித் ஜஸ்டிஸ் என்ற ஒரு பொருள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, அப்போ ஆக்ட் வித் ஜஸ்டிஸ் என்ற ஒரு வார்த்தை, நேர்மையை கடைபிடித்தல் அல்லது நியாயம் செய்தல் என்ற வார்த்தையினுடைய ஆவிக்குரிய விளக்கத்தை குறித்து தேவனுடைய பிள்ளையும் நம்முடைய மூத்த சகோதரருமான சகோதரர் ரசல் அவரிடத்தில் அநேகர் விளக்கங்கள் கேட்டபொழுது ரீப்ரின்ஸ் நம்பர் 4821 பேராகிராஃப் 2 அவர் சொல்லும்போது அவர் விசேஷித்த அந்த விளக்கத்தை அவர் கொடுத்தார். த மீனிங் ஆஃப் ஆக்ட் வித் ஜஸ்டிஸ், நியாயம் செய்தல் என்பதின் பொருள் எப்படிப்பட்ட ஒரு பொருளா இருக்குன்னா, டு டூ ஜஸ்ட்லி சிக்னிஃபைஸ் அப்சல்யூட் ரைச்சஸ்னஸ் இன் தாட், வேர்ட் அண்ட் கான்டாக்ட். ஆகவே இந்த விசேஷித்த வார்த்தைகள் மூலமா நாம் இந்த பாடத்தை நாம் தேவனுடைய கிருபையில நாம் தொடங்கிருக்கிறோம். அன்பானவர்களே, தமிழ்ல நாம பார்த்தோம்னா தேவனுடைய நியாயம் செய்தல் அல்லது நீதி செய்தல் என்ற ஒரு வார்த்தையின் பொருள், அவருடைய நீதியான பிரமாணங்களை எப்பொழுதுமே நம்முடைய சிந்தனையில் நிலைநிறுத்தி அவைகளை நம்முடைய நடத்தையில் நீதியோடு செயல்படுத்துதல் என்ற ஒரு பொருளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, விசேஷமா நாம் பார்க்கிறோம் தேவனுடைய நீதியான பிரமாணங்களை நம்முடைய சிந்தனையில் எப்பொழுதுமே நிலைநிறுத்துதல், இந்த ஒரு விசேஷித்த எதிர்பார்ப்பை தேவன் நம் மத்தியில முன்வைக்கிறார். தேவனுடைய வார்த்தைகள் அடங்கியிருக்கிற ஒட்டுமொத்த வேதாகமும் இந்த நியாயம் செய்தல் அதாவது நீதியை செயல்படுத்துதல் என்ற இந்த போதனைக்கு, இந்த உபதேசத்திற்கு மிக பிரதான இடம் கொடுத்திருப்பதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். அந்த வகையில் தேவனுடைய நீதியான பிரமாணங்களை எப்பொழுதும் நிலைநிறுத்தி செய்வது என்ற ஒரு விசேஷித்த எதிர்பார்ப்பு தேவனிடத்தில் உண்டு. அது தேவனுடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு பிரதான கட்டளையாக இந்த ஆதார வசனம் மீகா 6:8 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஆகவே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியவற்றில் அவருடைய நீதி, அவருடைய நியாயம், செய்ய வேண்டியதின் அவசியத்தை பற்றி இங்கே வலியுறுத்தி சொல்றதை நாம் இங்கே கவனிக்கிறோம். குறிப்பாக நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய நீதி மற்றும் நியாயம் செய்தல் என்ற இரண்டு வார்த்தைகள், இந்த இரண்டுமே ஒரே அர்த்தத்தில், அதாவது ஒரே பொருளில், ஒரே மீனிங்ல கொடுக்கப்பட்டிருக்கா என்பதை நாம் சற்று ஆராய வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இது உபதேசத்திற்கு அடுத்ததான ஒரு பாடமா இருக்கிறதுனால காட்ஸ் ஜஸ்டிஸ் மற்றும் டு ஆக்ட் வித் ஜஸ்டிஸ், அதாவது நியாயம் செய்தல், இரண்டும் ஒரே பொருளில் வருகிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது நாம் பார்க்கிறோம் தேவனுடைய நீதி, காட்ஸ் ஜஸ்டிஸ் எதை குறிக்கிறது என்றால் தேவனுடைய பிரமாணங்கள், தி லாஸ் ஆஃப் காட், தேவனுடைய பிரமாணங்களை அது அடையாளப்படுத்துகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் டு ஆக்ட் வித் ஜஸ்டிஸ், தமிழ்ல நியாயம் செய்தல். இந்த வார்த்தையின் அர்த்தம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டிவைன் லாஸ், அதாவது தெய்வீக நீதிகளை, நியாயங்களை செயல்படுத்துதல். ஆகவே இந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் இந்த இரண்டு வேர்ட்ஸுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதை நாம் நன்றாக நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, தேவனுடைய நீதி தேவனுடைய லாஸ், அதாவது பிரமாணங்களை குறிக்கிறது. டு ஆக்ட் வித் ஜஸ்டிஸ், அதாவது நியாயம் செய்தல் என்ற வார்த்தையானது தேவனுடைய நீதியை செயல்படுத்துவதை அடையாளப்படுத்துகிறது, இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டிவைன் லாஸ். ஆகவே தேவனுடைய நீதிக்கும் நியாயம் செய்தலுக்கும் ஒரு விசேஷித்த வித்தியாசம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொண்ட பிற்பாடு இந்த இரண்டு வார்த்தைகளையும் தேவன் அவருடைய வார்த்தையாகிய வேத வசனங்களின் மூலம் எவ்வாறு கையாளுகிறார், அதன் முக்கியத்துவத்தை பிதாவாகிய தேவன் அவரது அன்பின் குமாரனும் நம்முடைய இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு எவ்விதத்தில் உணர்த்துவிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் சற்று ஆராய வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய எதிர்பார்ப்பிலே பிரதானமாக தி பிரைம் எக்ஸ்பெக்டேஷனா, முதன்மையான ஒரு விருப்பமாக நியாயம் செய்து என்ற வார்த்தையை இந்த மீகா 6:8 அவர் குறிப்பிடுவதை நாம் ஏற்கனவே நாம் கடந்து வந்திருக்கிறோம், வாசித்து வந்திருக்கிறோம். ஆகவே நியாயம் என்ற இந்த வார்த்தையினுடைய எபிரேய மொழியின் மூலப்பதத்தில் மிஸ்பே என்ற வார்த்தை, அதன் பொருள் ஆல்வேஸ் டூயிங் ஜஸ்டிஸ், எப்பொழுதுமே நியாயமாக சிந்தித்தல் நடத்தல் என்ற பொருள்ல விளக்கங்கள் அங்கே அகராதிகள் கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக செய்தல், டூயிங் என்ற வார்த்தையினுடைய எபிரேய பதத்தில் ஏசே என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் ஹீப்ரூல நம்ம பார்க்கும்போது ரிவீல் ஆர் எக்ஸ்போஸ், அதாவது நியாயத்தை, ஜஸ்டிஸ சொல், வேர்ட்ஸ்ல அல்லது ஆக்டிவிட்டீஸ்ல, செயல்பாடுகள்ல வெளிப்படுத்திக் கொண்டே இருத்தல், நியாயத்தை சொல் மற்றும் செயல்களால் எப்பொழுதும் வெளிப்படுத்திக் கொண்டே இருத்தல் என்ற இரண்டு விசேஷித்த பொருள்களை, மீனிங்ஸ, அர்த்தங்களை இங்கே தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே இவைகளையெல்லாம் நாம் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே தேவன் வலியுறுத்தி சொல்லுகிற, அவர் விரும்புகிற, அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற நியாயம் செய்தல் என்ற விசேஷித்த இந்த ஆவிக்குரிய சத்தியம் உபதேசத்தில் உள்ளடங்கி இருக்கிறதாய் இருப்பதனாலே தேவன் எதற்காக அல்லது எப்படிப்பட்ட நோக்கங்களுக்காக அல்லது எப்படிப்பட்ட காரணங்களுக்காக நீதியை, தன்னுடைய நீதியை இவ்வளவு தூரம் முக்கியத்துவப்படுத்துகிறார். வாட் இஸ் த இம்பார்டன்ஸ் ஆஃப் டூயிங் டிவைன் ஜஸ்டிஸ், தெய்வீக நீதியை, அதாவது தேவனுடைய நீதியை நடப்பித்தலின் முக்கியத்துவம் என்ன என்ற முக்கியமான ஒரு உபதேசத்தின் கேள்வியை நாம் இந்த பாடத்திற்கே உரிய விடையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியதற்கு, கற்றுக்கொள்ள வேண்டியதற்கிறது. அன்பானவர்களே, பிதாவாகிய தேவனுடைய சிந்தையில் அவர் தன்னை வெளிப்படுத்தும் விதத்தில் முதலாவது தன்னுடைய நியாயத்தை அவர் பிரதானமாக பயன்படுத்துவதை அவருடைய வார்த்தைகள் மூலம் நாம் அறிகிறோம். அநேக வேத வசனங்கள் இதற்கு நமக்கு சாட்சியாக இருக்கிறது. மாத்திரமல்ல, பிதாவாகி தேவன் தன்னை வெளிப்படுத்தி காட்டும் போதெல்லாம் தன்னுடைய நீதியையும் நியாயத்தையும் பலமுறை அவர் சுட்டிக்காண்பிப்பதையும் அதன் முக்கியத்துவத்தை மற்றவர்கள், அதாவது தேவனுடைய பிள்ளைகள் உணர வேண்டியதின் அவசியத்தையும் அவர் பலமுறை சுட்டி காண்பித்திருக்கிறார். உதாரணமாக அநேக வசனங்கள் உண்டு, நேரத்தை கருதி நாம் பார்க்கிறோம். ஒரு வசனம் சங்கீதம் 89 சங்கீதம் 14 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 89:14.
நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும்.
அன்பானவர்களே, நாம் அங்கே பார்க்கிறோம் தேவனுடைய நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அதாவது தேவன் இங்கே தன்னை வெளிப்படுத்தும் போதே அவருடைய முதன்மையான ஒரு குவாலிட்டியா, பிரைம் குவாலிட்டியா தன்னுடைய நீதியையும் நியாயத்தையும் வெளிப்படுத்துகிறார். குறிப்பா நாம் பார்த்தோம்னா தேவனுடைய அன்பு நீதியோடு, தேவனுடைய நியாயம், தேவனுடைய ஞானம் தேவனுடைய நீதியோடு, தேவனுடைய வல்லமை தேவனுடைய நீதியோடு, இவ்விதமாகத்தான் எப்பொழுதுமே வெளிப்படுத்திக் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் இவர்களை கருத்தாய் சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, ஜஸ்டிஸ் இஸ் அ பிரைம் குவாலிட்டி ஆஃப் அவர் மோஸ்ட் ஹோலி காட். பிதாவாகிய தேவனுடைய பிரதான குணமாக அவர் தன்னை பற்றி அடையாளமாக குறிப்பிடுவது அவருடைய நீதி. அந்த நீதியோடு சாரமுள்ள, நீதியோடு ஹார்மனைஸ் ஆகியுள்ள மற்ற குணங்கள் அந்த நீதியை செயல்படுத்தும் விதமாகவே தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் இதுவரைக்கும் வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது, இனிமேலும் வெளிப்படுத்தப்பட போகிறது. ஆகவே இந்த வகையில் பிதாவாகி தேவன் தன்னுடைய தெய்வீக நீதிகளை, நியாயங்களை முக்கியத்துவம் அவரே படுத்துகிறார். பிதாவாகி தேவனே தன்னுடைய நீதி நியாயங்களை எவ்வளவு பிரதானமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து கூறும்போது நாம் யாவரும் அவர் கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்திற்கு செவிசாய்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவருடைய வழிகளை நாமும் பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே தேவன் இவ்வளவு தூரம் தன்னுடைய பிரதானமான அடையாளமாக தெய்வீக நீதியை இவர் பிரதானப்படுத்துவதின் விசேஷித்த அம்சங்களை நாம் சற்று நேரம் ஆராயிருக்கின்றோம். குறிப்பா நம்ம பார்த்தோம்னா தேவனுடைய நீதி, தேவனுடைய நியாயம் செய்தல் எப்படிப்பட்ட பலன்களை பெற்றுத் தருகிறது. தேவனுடைய சட்டங்களில், தேவனுடைய பிரமாணங்களில், தேவனுடைய திட்டங்களில் நாம் தேவனுடைய உபதேசங்களின் அடிப்படையில் சென்று ஆராயும் போது விசேஷமா பிதாவாகிய தேவனுடைய நீதியை செயல்படுத்தும் நியாயம் செய்தலை ஒருவர் நடப்பித்தால் நிச்சயமாகவே பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பு மற்றும் பிதாவாகிய தேவனுடைய வழிகாட்டுதல் மற்றும் பிதாவாகிய தேவனுடைய அபிஷேகம் நிச்சயமாக கிடைக்கும். இவைகளெல்லாம் பெற வேண்டுமானால் ஒருவர் நிச்சயமாக தேவனுடைய நீதியை நடப்பிக்க வேண்டும். அதாவது இன்னொரு வார்த்தையில் சொல்வதென்றால் நியாயம் செய்தல் வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பு, அக்செப்டன்ஸ் ஆஃப் அவர் ஆல்மைட்டி காட், பிதாவாகிய தேவனுடைய ரெகக்னைசேஷன், அவருடைய அங்கீகரிப்பு, அவருடைய டிவைன் கைடன்ஸ் மற்றும் அவருடைய அனாயின்ட்மெண்ட், அவருடைய அபிஷேகம், இவைகள் எல்லாம் தேவனுடைய நீதியை அச்சாரமிட்டு மையப்படுத்தி அவர் வைத்திருக்கிறார். நாம் குறிப்பாக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை இதற்கு மிகச்சிறந்த முன்னுதாரணமா, த கிரேட் ரோல் மாடலா பிதாவாகி தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். எபிரேயர் எழுதின நிருபம் 1:9 வசனத்தை வாசிக்க கேட்போம். படிங்க.
நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும்.
அன்பானவர்களே, நாம் இந்த வசன பகுதியில் நாம் ஏற்கனவே ஆராய்ந்திருக்கிறோம். இந்த பாடப்பகுதியில் நாம் பார்க்கும்போது நீதியை விரும்பும் ஒரு விசேஷித்த இருதய சிந்தனையை பிதா விரும்புகிறார். அதே நேரத்தில் அக்கிரமத்தை வெறுக்கக்கூடிய இருதய சிந்தனையை பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். இரண்டும் ஒரே நேரத்தில், சைமல்டேனியஸ்லி, இரண்டும் ஒரே நேரத்தில் நடப்பிப்பதை தேவன் விரும்புகிறார். இப்படிப்பட்டவர்களுக்கு பிதாவாகிய தேவனுடைய அங்கீகரிப்பு, அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய அபிஷேகம், இவைகள் எல்லாம் நிச்சயம் தேவனுடைய ஆசீர்வாதங்களாக கொடுக்கப்பட்டு வருகிறது என்ற வேதாகம வரலாறை, தேவனுடைய திட்டத்தின் மிக விசேஷ ஆசீர்வாதத்தை நாம் இங்கே அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆகவேதான் தேவனுடைய நீதி, இந்த நீதியை அறிந்து கற்றுக்கொண்டு அந்த நீதிகளை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தும் போது, அதாவது நியாயம் செய்யும் போது, தேவனுடைய பிள்ளையாய் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நாம் தேவனுடைய அங்கீகரிப்பையும், தேவனுடைய வழிகாட்டுதலையும், தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும், அவருடைய வரங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளும் விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்ணாக தேவன் இந்த உபதேசத்தை வைத்திருக்கிறார். ஆகவேதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகி தேவன் இப்படிப்பட்ட விசேஷித்த ஆசீர்வாதத்தின் வழிகளுக்குள்ளாக அவர் அழைத்து வந்ததை நாம் அறிகிறோம். பிதாவாகிய தேவன் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு காரியமாக அவருடைய நீதி நியாயங்கள், நீதியின் பிரமாணங்கள் அவருடைய உள்ளத்தின் முன்னால் நிலைநிறுத்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையின் வாழ்க்கையில். ஆகவே நாம் இங்கே பார்க்கிறோம், பிதாவாகிய தேவனுடைய நீதி, அந்த நீதியை ஒருவர் கற்றுக்கொண்டு ஒருவர் செயல்படுத்த தொடங்கினால், நடத்த தொடங்கினால், அவருக்கு கிடைக்கக்கூடிய மாபெரும் ஆசீர்வாதத்திற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா, மிகச்சிறந்த எக்ஸாம்பிளா நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து இருப்பதையும், அவரை பின்பற்றி வர விரும்பும் மெய் திருச்சபை, த ட்ரூ சர்ச் கிளாஸ், வீட் கிளாஸ், சிறுமந்தை, லிட்டில் பிளாக், ஒவ்வொருவரும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி பிதாவாகி தேவனுடைய நீதி நியாயங்களை, அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு அதை தங்களுடைய வாழ்க்கையிலே முழு மனதோடு முழு விருப்பத்தோடு செயல்படுத்த முன்வரும்போது அவர்களும் தெய்வீக அங்கீகரிப்பை, தெய்வீக வழிகாட்டுதலை, தேவன் கொடுக்கக்கூடிய அபிஷேகத்தின் பணிகளை பெற்றுக்கொள்வார்கள் என்ற நிச்சயத்தோடு தேவன் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது தேவனுடைய நீதி ஆகிய நியாயங்களை செயல்படுத்துவதின் விசேஷித்த தன்மை. அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்தின் சரித்திரத்திலும் விசுவாச வீரர்களின் வாழ்க்கையிலும் தேவன் எதிர்பார்த்த ஒரு காரியத்தை உதாரணமா ஒரு வசனத்தில் நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 15:6 படிங்க.
அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார்.
அன்பானவர்களே, ஆபிரகாமை குறித்த இறை வார்த்தை, தி வேர்ட் ஆஃப் காட் கன்சல்ட் ஆபிரகாம், எப்படி சொல்லப்படுதுன்னா, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். விசுவாசித்த அந்த சிந்தனை, இருதயத்தின் சிந்தனை எப்படி இருக்குன்னா, தேவனுடைய பார்வையிலே நீதியாக எண்ணப்பட்டது. ஆங்கிலத்தில் நம்ம பார்த்தோம்னா, ஆபிரகாம் பிலீவ்ட் தி லார்ட், ஹி கிரெடிட்டட் இட் டு ஹிம் ஆஸ் ரைச்சஸ்னஸ். அப்போ பிதாவாகி தேவன் ஆபிரகாம் வைத்த விசுவாசத்திற்காக அவருக்கு ஒரு கிரெடிட் கொடுத்தாருங்களாம், என்னவென்று நீதி, இதுதான் அவருக்கு நீதி என்று. ஆகவே விசேஷமா நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய நீதி ஒரு அங்கீகரிப்பின் அடையாளம் மற்றும் ஒரு தகுதி நிலைமை. ஆகவே தேவன் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தவும், நீதியோடு அவர்கள் இசைவாக வாழவும் விரும்புகிறார். ஆகவேதான் பழைய ஏற்பாட்டு காலத்தின் விசுவாச வீரர்களுக்கு விசுவாசத்தின் மூலம் நீதியை நடப்பிக்கும், நீதியை செயல்படுத்தும் விசேஷித்த வாய்ப்புகளை தேவன் கொடுத்தார். அதே போல கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய சபை தெரிந்தெடுப்பின் காலத்தில் கூட சிறுமந்தை வகுப்பாராக, லிட்டில் பிளாக்காக, மனவாட்டி வகுப்பினராக தெரிந்து கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீதியை செயல்படுத்தும், நியாயத்தை செய்யும் வாய்ப்புகளை பிதாவாகிய தேவன் அவரது குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமா கிருபையாய் அவர் நமக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். ஆகவேதான் நியாயம் செய்தல் மூலமாக ஒவ்வொருவரும் மெய் திருச்சபையின் உடன் அங்கமாக வாய்ப்புள்ளது. ஆகவே நியாயம் செய்தல் என்ற இந்த விசேஷித்த தேவனுடைய வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவரும் நிச்சயமாகவே கிறிஸ்து இயேசுவின் சரீரம் அங்கமாகும் வாய்ப்பை நிச்சயமாக பெற்றுக்கொள்வார்கள் என்ற மூத்த சகோதரின் எழுத்துக்களை நாம் புதிய சிஷ்யனுடைய வேல்யூ, நியூ கிரியேஷன் வேல்யூம்ல நாம் ஸ்டடி பண்ணலாம். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, தேவனுடைய நீதிகளை கற்று ஒருவர் முறையாக அவைகளை செயல்படுத்தினால், முறையாக அவைகளை அபியாசப்படுத்தினால், அவர் அதை பிராக்டிஸ் பண்ணி நடத்தி கொண்டிருந்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? ரோமர் 5:18 தேவன் சுட்டி காண்பிக்கக்கூடிய விசேஷித்த ஒரு உபதேசம் படிங்க.
ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவாக தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவாக தீர்ப்பு உண்டாயிற்று.
அன்பானவர்களே, நாம் இங்கே பார்க்கிறோம், தேவனுடைய நீதியின் மூலமா ஜீவன் பெறும் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதமான தீர்ப்பு. ஆகவே தேவன் கொடுக்கக்கூடிய ஜீவன் மற்றும் பிற ஆசீர்வாதங்களை ஒருவர் சுதந்திரிக்க வேண்டுமானால், நிச்சயமாக அவர் தேவனுடைய நீதிகளை முறையாக கற்றுக்கொண்டு அவைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து தன்னுடைய செயல்கள் மூலம் அவைகளை பூரணப்படுத்த முழு பிரயாசம் எடுக்கும்போது, நிச்சயமாகவே பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமா அவருக்கு அவருடைய நீதியான செயல்களை செய்ய முயற்சித்ததின் விளைவாக ஆசீர்வாதமான பலனில் முதல் பலனான ஜீவனை கொடுப்பார். அதைத் தொடர்ந்து தேவ சித்தத்தின்படி இன்னும் பிற ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆகவேதான் தேவனுடைய உபதேசத்துல தன்னுடைய நீதிக்கு தேவன் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ், அதாவது முக்கியத்துவத்தை, முதலாவது தேவனுடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்ட நாம் மிகச் சரியான விதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, தேவனால் இவ்வளவு தூரம் முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்க, இந்த நீதி நியாயங்கள் முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்க, நாம் அவைகளை எவ்விதத்தில் கற்றுக்கொள்ளணும்னா, தேவன் கூறிய வண்ணமாகவே தேவ சிந்தனையிலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட தேவ வார்த்தைகள் வேத வசனங்கள் மூலமாக உள்ளபடியே நாம் கற்றுக்கொள்ள ஆசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய நீதியை ஒருவர் கற்றுக்கொள்ளும் போது, அவருடைய நியாயங்களை முறையாக உணரும் போது, விசேஷித்த வகையில் பிதாவாகிய தேவன் அவரது அன்பின் குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மை, அதாவது மனு குலத்தை தன்னோடு ஒப்புரவாக்க, அடோன்மெண்ட் கார்டன் மேன், மனிதனுக்கும் தேவனுக்குமான ஒப்புரவாகுதலை அவர் தீர்மானித்திருப்பதையும், தீர்மானித்திருப்பதின் அம்சங்களையும் விரிவாக அறிந்து கொண்டு ஒப்புரவாக்கும் தேவனுடைய முயற்சிக்கு நாமும் உடன் பங்களிப்பை கொடுக்க முடியும். ஆகவே இவ்வளவு விசேஷித்த முக்கியத்துவம் வாய்ந்த தேவனுடைய நீதி நாம் பார்க்கிறோம். அங்கே 5 வேல்யூம்ல அடோன்மெண்ட் புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். விசேஷமா இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ரீசன்ஸ், காரண காரியங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார். தேவனுடன் ஒப்புரவாகுதல் சாத்தியமே. எந்த வகையில்னா, தேவனுடைய நீதி நியாயங்களை ஒருவர் கற்றுக்கொண்டு அந்த நீதிகளை தன்னுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே முறையாக செயல்படுத்தும் போது, செயல்பாட்டுக்கு கொண்டு வரும்போது, கிரியைகளில் நடப்பிக்கும் போது, முழு பிரயாசம் எடுக்கும் பொழுது, நிச்சயமாக அவர் தேவனோடு தன்னை ஒப்புரவாக்குவதற்கு முழு விருப்பம் கொண்டிருப்பதன் நிச்சயத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். தேவன் அதை சோதித்தறிந்த பின், அவர் தன்னை நிரூபித்த பின், அவருக்கு அதை நீதியாக எண்ணக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொரு புதிய சிருஷ்டியும் பெற்றுக் கொள்கின்றனர் என்று சகோதரர் ரசல் அவர்கள் தன்னுடைய எழுத்துல கூட குறிப்பிடுகிறார். ஆகவே அன்பானவர்களே, தேவனுடைய நீதி ஒரு அங்கீகரிப்பாக, அந்த நீதியை செயல்படுத்துதல் ஒரு ஆசீர்வாதமாக தேவன் தீர்மானித்திருக்கிற இந்த உபதேசத்தின் முதல் காரியத்தை நாம் நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவேதான் ஒப்புரவாதலின் ஊழியத்தின் மையமாக பிதாவாகி தேவன் நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய இரட்சகர் கர்த்தர் இயேசுவை அவர் அடையாளப்படுத்தும் போது அவருடைய ஆவிக்குரிய திருவார்த்தை 1 கொரிந்தியர் 1:31 நாம் வாசிக்க கேட்போம். படிங்க.
அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார்.
அன்பானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகி தேவன் சொல்லும் போது அவரே நமக்கு தேவனால் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். ஆகவே நீதியாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து, நமக்கான நீதியாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனால் இங்கே சுட்டி காண்பிக்கப்படுகிறார். ஆகவே கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்மை நீதிமான்களாக்கும் ஒரு விசேஷித்த பொறுப்பை பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டு, நமக்கான நீதியின் வஸ்திரத்தை பெற்றுத்தரும் நோக்கத்தோடு பிதாவாகிய தேவனோடு அனுதினமும் ஒவ்வொரு புதிய சிருஷ்டிகளுக்காக பரிந்து பேசும் ஊழியத்தை அவர் ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே நியாயம் செய்தல், அதாவது தேவனுடைய நீதியை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து நடப்பிக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் பரிந்து பேசும் ஊழியம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினால் அனுதினமும் ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவ்வளவு தூரம் விசேஷித்த ஆசீர்வாதமான நிலைமையாக தேவன் இதை நமக்கு முன்பதாக வைக்கிறார். ஆகவேதான் தேவனுடைய நீதிகளையும், அந்த நீதிகளை கற்றுக்கொண்டு அந்த நீதிகளின்படி தங்களுடைய செயல்களிலே, கிரியைகளிலே, சிந்தனைகளிலே செயல்படுபவர்களையும் தேவன் ஆசீர்வாதத்தின் உடன் பங்காளியாகும் வாய்ப்பை கர்த்தர் மூலமா கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். ஆகவே பரிந்து பேசும் ஊழியம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் பெற வேண்டுமேயானால், நிச்சயமாக பிதாவாகிய தேவனுடைய நீதிகளை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும், இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும். அவருடைய தெய்வீக சத்தியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கை கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இவ்வளவு தூரம் தேவன் நம்முடைய விசேஷித்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையினுடைய தகுதியை உயர்த்தவர் சித்தமுள்ளவரானார். ஆகவேதான் நம்மால் எந்த அளவுக்கு முடியுமோ, நாம் எல்லாருமே விழுந்து போன சரீரத்தில் இருக்கிறோம் இல்லைங்களா. ஆகவே நம்மால் எந்த அளவுக்கு, அதாவது ஒரு குறைந்தபட்ச அளவு தான் நம்முடைய கெப்பாசிட்டி என்னவென்று தேவன் அறிவார். ஆகவே தேவன் அந்த அளவுக்கு இறங்கி தான் நம்மை மீட்பின், நம்மை மீட்பதற்குரிய திட்டத்தில் இந்த ஒரு அம்சத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமா, அவருடைய நீதியின் வஸ்திரங்கள் மூலமா நாம் மூடப்பட்டு, நமக்கான பரிந்து பேசும் ஊழியம் தேவனுடைய நீதியின் மூலமா ஏறெடுக்கப்பட்டு, குணலட்சணங்களின் வளர்ச்சி மற்றும் முதிர்ச்சியின் மூலமா தெய்வீக சாயலுக்கு இசைவாக நாம் இணைக்கப்பட்டு, பூரணமான அன்பிலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக கருதப்படும் ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே தேவனுடைய நீதியை, நியாயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கை கொள்வது இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. ஆகவே இவ்வளவு தூரம் தேவனால் முக்கியத்துவப்படுத்தப்பட்ட தேவனுடைய நீதியை, அவருடைய நியாயங்களை செயல்படுத்துவதற்கு பிதாவாகிய தேவன் நமக்கு உதவி செய்தால் ஒழிய நம்மால் தனிப்பட்ட முறையில் முடியாது. நம்முடைய சொந்த முயற்சிகளாலோ, சொந்த விருப்பு வெறுப்புகளினாலோ, அல்லது நம்முடைய தன்னம்பிக்கை சார்ந்த விஷயங்களினாலோ தேவனுடைய நீதியை ஒருபோதும் நம்மால், நம் ஒருவராலும் செயல்பாட்டிற்கு கொண்டு வர முடியாது. அன்பானவர்களே, ஏனென்றால் நம்முடைய சொந்த நீதிகள் எல்லாம் தேவனுடைய பார்வையிலே ஏசாயா தீர்க்கன் முன்னறித்ததை போல அழுக்கான கந்தைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஆகவே தேவன் இதற்கு உதவி செய்ய வேண்டும். அவருடைய உதவி, பிதாவாகிய தேவனுடைய உதவியின் கரம் எந்த அளவிற்கு நமக்காக நீட்டப்பட்டிருக்கிறது, நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற உபதேசத்தின் அடுத்த பகுதிக்கு நாம் கடந்து செல்வோம். நியாயம் செய்தல், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் காட்ஸ் லாஸ் இன் அவர் ஓன் லைஃப். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பிதாவாகி தேவனுடைய நீதியான பிரமாணங்களை கை கொள்வதற்கு பிதாவாகி தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உதவிகள், நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆலோசனைகள், நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிபந்தனைகளை கூட நாம் கற்றுக்கொண்டு அவைகளை நம்முடைய வாழ்க்கையில மிகச்சரியாக தேவ கிருபையில கையாளும் போது நாம் கூட கர்த்தர் இயேசுவின் திருச்சபையின் உடன் அங்கமாகும் வாய்ப்பை பெறுவோம். ஆகவே பிதாவாகி தேவனுடைய முதல் உதவி, முதல் ஆலோசனை எப்படி இருக்குன்னா, அவர் ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரியை நமக்காக கொடுத்தார். எப்படின்னா, நியாயம் செய்தல் என்றால் எப்படி செய்யணும், அதற்கு நாம் எல்லாரும் மனுஷங்க, விழுந்து போன சரீரத்தில் இருக்கிறோம். தேவனுடைய பார்வையில் நாம் அதை நிறைவேற்ற முடியாது. ஆகவே தேவனே இறங்கி நாம் நியாயம் செய்வதை அவர் விரும்புவதனாலே அவரே ஒரு உதவி செய்கிறார். யார் மூலமானா, தி கிரேட் ரோல் மாடல், அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமா மிகச்சிறந்ததொரு முன்மாதிரியை பிதாவாகி தேவன் நமக்காக கொடுத்தார். அந்த மிகச்சிறந்த முன்மாதிரி நாம் பார்க்கிறோம், அவர் முதலாம் வருகைக்கு இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாகவே பிதாவாகி தேவனோடு சஞ்சரித்தவர், பிதாவாகிய தேவனுடைய நீதி நியாயங்களை அறிந்தவர், அதை தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தினவர், ஏற்கனவே அனுபவங்கள் பெற்றவர். அப்படிப்பட்ட அனுபவங்களோடு கர்த்தர் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையிலே மாம்சத்தில், பிளஸ்லி நேச்சர்ல, பரிபூர்ண மாம்ச சுபாவத்தில் இந்த பூமிக்கு வரும்போது தேவனுடைய நீதிகள் அவருடைய உள்ளத்தில் ஏற்கனவே இடம்பெற்றிருந்தது, ஆல்ரெடி ஏற்கனவே இடம்பெற்றிருந்தது. ஆனால் அதை செயல்படுத்த வேண்டுமே, அதை நடைமுறைப்படுத்த வேண்டுமே, அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணுமே என்ற விசேஷித்த இறைப்பணி அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகவேதான் நம்முடைய தலையாக இயேசு கிறிஸ்துவை நாம் மிகச் சரியாக நோக்கி பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, நீதிமொழிகள் 21:3 தேவன் குறிப்பிடுகிறார் அவருடைய நீதிக்குரிய முக்கியத்துவத்தை. படிக்கலாம்.
பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம்.
அன்பானவர்களே, இங்கே தேவன் சொல்றாரு, நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம், பிதாவாகிய தேவனுக்கு. எதை காட்டிலும்? பலியிடுவதை பார்க்கலாம். ஆகவே தேவன் நீதியை செயல்படுத்தும் காரியத்தை மிகவும் முக்கியத்துவப்படுத்தினார், பலி செலுத்துவதை விட. ஆகவே கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய முதலாம் வருகையில் இந்த உபதேசங்களின் மிகச்சரியான தெய்வீக வழிகாட்டுதலை பெற்று அவர் நியாயத்தை நடப்பித்தலை அவர் முதல் படியாக அவர் கை கொள்ள ஆரம்பித்தார். ஆகவேதான் நம்ம பைபிளில் பார்க்கிறோம், வேதத்தில் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பொழுதிலிருந்து தேவன் கணக்கு கொடுக்க தொடங்குகிறார்னா, அவர் ஞானஸ்நானம் எடுத்த அந்த சனத்திலிருந்துதான். அதற்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கை ஓரிரு வசனங்களிலே குறிக்கப்பட்டு கடந்து சென்று விடுகிறது. ஆனால் ஞானஸ்நானம் பெற்ற அந்த நொடியிலிருந்து பிதாவாகி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் விசேஷித்த வாய்ப்பை பெற்ற கர்த்தர் இயேசு கிறிஸ்து நியாயம் செய்தல், அதாவது நியாயத்தை நடப்பித்தலின் முதல் படியை அவர் தொடங்கியிருந்தார். ஆகவே தேவனுடைய சித்தத்தை முறையாக அறிந்து, முறையாக கற்றுக்கொண்டு, அதை தன்னுடைய வாழ்க்கையிலே முதல் படியாக, முதல் பணியாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்படி செய்தார் என்றால், தன்னுடைய சுய சித்தத்தை விடுவதின் அடையாளம், தேவ சித்தத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளுதலின் அடையாளமாக அவர் இந்த உலகத்திற்கு மரித்து தேவனுக்கென்று பிழைத்து அவருடைய பணிகளை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் பெற்றார். ஆகவேதான் நாம் பார்க்கிறோம், நியாயம் செய்தல் என்ற இந்த விசேஷித்த உபதேசத்தின் முதல் பணி, முதல் செயல்பாடு, தேவ சித்தத்தை முறையாக கற்று சீசர் சீசத்துவத்திற்கு நாம் அழைக்கப்பட்டு சீசர்கள் ஆக்கப்பட்டு பிற்பாடு தேவ சித்தத்தை நம் வாழ்க்கையில் நிறைவேற்ற எவர் ஒருவர் தானாகவே முன்வந்து தேவனிடத்தில் தங்களுடைய அர்ப்பணிப்பின் அடையாளமாகிய ஞானஸ்நானத்தை பெறுகிறார்களோ அவர்கள் நியாயம் செய்தல் என்ற தெய்வீக விசேஷித்த ஆசீர்வாதத்தின் வாசல்களில் நுழைகிறார்கள். ஆகவேதான் மூத்த சகோதரன் எழுத்துக்கள் இவர்களை உறுதிப்படுத்துகிறது. அன்பானவர்களே, ஆகவே முதல் படியாக நியாயம் செய்தல கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு ரோல் மாடல் எக்ஸாம்பிள் காண்பித்தார். சாதாரண எக்ஸாம்பிள் இல்லை, ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே இந்த ரோல் மாடல் எக்ஸாம்பிள் முன்மாதிரி வாழ்க்கையை நாம் கூட பின்பற்ற கடனாளிகளாய் இருக்கிறோம். அன்பானவர்களே, தொடர்ந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து எடுத்த அடுத்த ஒரு செயல், எப்படி நியாயத்தை அவர் செயல்படுத்தினார் என்று பார்க்கும்போது, ஞானஸ்நானம் பெற்ற கர்த்தருடைய வாழ்க்கையை வேத எழுத்துக்கள்ல நாம் ஆராயும் போது, விசேஷமா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இருதயம், அதாவது அவருடைய சிந்தை முழுமையாக எப்படிப்பட்ட நிலைமையில் நிறைந்திருந்தது என்பதை நாம் ஆராய்ந்தால், சங்கீதம் 119 சங்கீதம் 10 மற்றும் 11 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம்.
முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
அன்பானவர்களே, அப்ப நாம் இங்கே பார்க்கிறோம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய விசேஷித்த அடுத்த செயல்பாடு, அதாவது நியாயம் செய்தல்ல. அவர் மாம்சத்தில் இருந்த போதும், பரிபூர்ண மாம்ச சுபாவத்தில் இருந்த போதும், பிதாவாகிய தேவனை முழு இருதயத்தோடும் தன்னுடைய இருதயத்தின் சிந்தனைகளிலே நிலைநிறுத்தினார். இரண்டாவதாக, பிதாவாகி தேவனுடைய வார்த்தைகளை, அவருடைய தெய்வீக வசனங்களை எப்பொழுதும் அவருடைய இருதயத்தில் அவர் நிலைநிறுத்தினார், பதிய வைத்துக் கொண்டே இருந்தார். பிதாவாகி தேவனோடு அவர் எப்பொழுதும் தொடர்பு கொண்டவராக, ஜபத்தின் மூலமா, தேவனுடைய ஆவியின் வழிநடத்தல் மூலமா, தேவனுடைய வார்த்தைகள் மூலமா அவர் எப்பொழுதும் ஐக்கியம் கொண்டவராகவே அவர் தன்னுடைய செயல்பாடுகளை அவர் தீர்மானித்துக் கொண்டு வந்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பானவர்களே, அதற்கு ஒப்பாக தேவனுடைய பிள்ளையாய் கிறிஸ்து இயேசுவின் சபைக்கே உரிய அங்கமாய் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் செயல்களை நாம் பின்பற்ற கடனாளிகளாய் இருக்கிறோம். எப்படி கர்த்தர் இயேசு கிறிஸ்து சீசத்துவத்தின் நிபந்தனைகளை சொல்லும் போது அதை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தேவ சித்தத்தை நிறைவாக்கும் எண்ணத்தோடு தங்களுடைய அர்ப்பணிப்பை அடையாளப்படுத்தும் விதமாக முதல் படியாக ஞானஸ்நானத்தின் மூலம் நியாயம் செய்தலின் முதல் படிகளை நுழையிறாங்க. அடுத்ததாக, தேவன் மீதும் அவரது வார்த்தைகள் மீதும் தங்களுடைய இருதயத்தில் மிக விசேஷித்த அன்பை கொண்டு, மிக விசேஷித்த ஈடுபாட்டை வைத்து எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைகளை தங்களுடைய இருதயத்தில் பதித்து வைக்கக்கூடிய செயல்களை நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். இதைத்தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து எளிமைப்படுத்தி மலை பிரசங்கத்தில் சொன்னார், நீதியின் மேல் பசி தாகமுடையவர்கள் பாக்கியவான்கள். ஆகவே நீதியின் மேல் பசி தாகம், தேவனுடைய நீதியாகிய அவருடைய பிரமாணங்கள் மற்றும் சத்தியங்களின் மீது எப்பொழுதுமே விருப்பம், பேரார்வம் என்று அங்கு குறிப்பிடுகிறார். எப்பொழுதுமே கில்லிங் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லக்கூடிய பேரார்வம், அது கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய செயல்களில் தென்பட்டது. அன்பானவர்களே, உதாரணம் நாம் பார்க்கிறோம், எருசலேம் தேவாலயம் கள்ளர் குகையாக்கப்பட்ட சூழல், என் பிதாவின் வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ என்ன செஞ்சுச்சுங்களா, பச்சித்தது, கன்சியூம் மீ. ஆகவே தேவனுடைய வார்த்தை அவருடைய இருதயத்தை கொழுந்து விட்டறி செய்தது. எம்மா ஊருக்கு செல்லும் வழியிலே சீசரல் மத்தியத்திலே மறுரூபத்தில் இருந்த கர்த்தர் இயேசு அவர் பேசிக்கொண்டு வந்த பிரசங்கங்கள், அவர் வெளிப்படுத்தி காண்பித்த தீர்க்க தரிசன வெளிச்சங்கள் மூலமா அந்த சீசர்களின் இருதயம் கொழுந்து விட்டறிய தொடங்கினது. ஆகவே ஆவிக்குரிய விசேஷித்த தெய்வீக வழிகாட்டுதலை கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் பிதாவினிடத்திலே பெற்றுக்கொண்டே வந்தார். ஆகவே அவருடைய செயல்பாடுகளை நாம் கூர்ந்து கவனிக்கணும். அன்பானவர்களே, அதற்கு இசைவாக, அதற்கு ஹார்மனைஸா நாமும் கூட நியாயத்தை செயல்படுத்துவதிலே பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைகள், அவருடைய தெய்வீக வசனங்கள், அவருடைய தெய்வீக சத்தியங்களின் மீது எப்பொழுதும் பசி தாகமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு வாஞ்சை, ஒரு வைராக்கியம், விசேஷித்த ஆர்வம், தி கிரேட் இன்வால்வ்மெண்ட், அவருடைய வார்த்தைகள் மீது தீராத தாகம் நம் ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் வேண்டும். அன்பானவர்களே, அவருடைய வார்த்தைகள் மீது எப்பொழுதும் விருப்பம். அன்பானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை இவைகளை நமக்கு கற்றுத் தருகிறது. ஆகவே இருதயத்தின் இந்த சிந்தையில் மிக விசேஷித்த ஒரு செயல்பாடாகவே தேவன் கருதுகிறார். ஆகவே இருதயத்தின் சிந்தையை நாம் இவ்விதத்தில் செயல்படுத்த தொடங்கணும். ஏனென்றால் இருதயத்திலிருந்துதான் சகல காரியங்களும் புறப்படுகிறது என்று தேவன் தன்னுடைய வார்த்தைகளில் குறிப்பிடுகிறார். ஆகவே இருதய சுத்திகரிப்பு மிகவும் அவசியமானதாக தேவனுடைய பார்வையிலே சுட்டி காண்பிக்கப்படுகிறது. மத்தேயு 5:8 அவர் விசேஷமா சொல்லும் போது படிங்க,
இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
அன்பானவர்களே, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள், ஆகவே இந்த இருதய சுத்திகரிப்பை பற்றி கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தில் சுட்டி காண்பிப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே நியாயத்தை செய்தல், அதாவது நீதியை நடப்பித்தல்ல, இந்த பியூரிபிகேஷன் ப்ராசஸ் இன் ஹார்ட், இருதயத்தை சுத்திகரிக்கும் பணி ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும், ஒவ்வொரு கிறிஸ்து இயேசுவின் பிள்ளைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து இதை வலியுறுத்தி சொல்கிறார். ஆகவே நியாயத்தை நடப்பித்தல், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டிவைன் ஜஸ்டிஸ்ல இது பிரதான இடம் பெறுகிறது. அன்பானவர்களே, விசேஷமா இந்த இரண்டாவது காரியத்தை நம்முடைய மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். இருதயத்தில் நம்முடைய சுத்திகரிப்பை எப்பொழுதும் நாம் விரும்ப வேண்டும். அடுத்துதான் நம்ம பார்க்கிறோம், இந்த நியாயத்தை செயல்படுத்துவதில் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த முன்மாதிரி என்ன செய்தார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்னா, இருதய சுத்திகரிப்பை பூரணப்படுத்துவதற்கு, இருதயத்தின் சுத்திகரிப்பை அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அதாவது பூரணப்படுத்துவதற்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்கு விசேஷித்த வழிகாட்டுதல், விசேஷித்த ஆலோசனைகள், கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் கொடுத்து கொண்டே வந்தார். அவருடைய தெய்வீக வார்த்தைகள் மூலம் அவர் தொடர்ந்து எச்சரிப்புகள், வழிகாட்டுதல்கள், ஆலோசனைகள் கொடுத்து கொண்டே வந்ததை நாம் அறிவோம். அதில் அநேக வசனங்கள் இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த பாடத்திற்கு தேவையான ஒரு விளக்க வசனத்தை நாம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 7:1 வாசிக்க கேட்போம், படிங்க.
இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம்.
அன்பானவர்களே, இங்கே பரிசுத்த அப்போஸ்தல் பவுல் மூலமா தேவன் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். தேவ பயத்தோட பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த கடவோம் என்று அவர் சொல்றார். பூரணப்படுத்துங்கள் சொல்ல என்ன சொல்லிட்டாருங்க, பூரணப்படுத்த கடவோம். ஆகவே தேவன் நம்மை நீதிமானாக்கி பரிசுத்தப்படுத்தும் ஒரு முயற்சியை அவர் நடத்தி கொண்டிருக்க, தேவனுடைய பிள்ளையாகிய நம் ஒவ்வொருவரும் அதற்கு இசைவாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ வேண்டும், என்னென்ன செயல்களை செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட நீதி நியாயங்களை நாம் கடைபிடிக்கணும், நியாயம் செய்தல் எப்படி இருக்கணுங்கிறத இந்த வசனத்தில் விசேஷமா அவர் கொடுக்கிறார். விசேஷமா நம்ம பார்க்கிறோம், மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க. ஆகவே இதை குறித்து நம்முடைய மூத்த சகோதரருடைய எழுத்துக்களை நம்ம பார்க்கும்போது, நியூ கிரியேஷன் பேஜ் நம்பர் 409 நம்ம பார்த்தோம்னா, லெட் அ மேன் எக்ஸாமின் ஹிம்செல்ஃப், ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் தன்னை குறித்து தானே சுய பரிசோதனை செய்ய முன் வரட்டும் என்ற அழைப்பு தேவன் கொடுக்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம்மை குறித்து நாமே சுய பரிசோதனை செய்ய தேவ கிருபையினாலே முன்வர வேண்டும். அன்பானவர்களே, அதில் விசேஷித்த ஆலோசனைகள், வசனங்கள் அநேகமாக இருக்கிறதுனால அதன் சுருக்கத்தை தாட்ஸா கருத்துக்களாக நாம் பார்த்து விடலாம். ஒவ்வொருவரும், தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தங்களுடைய மாம்ச சுபாவத்தின் பலவீனங்களை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். முதல் ஆலோசனையா தேவன் கொடுக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் விழுந்து போன மாம்ச சுபாவத்தில் இருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் மாம்ச பலவீனங்கள் உண்டு. அவைகளை மிகச்சரியாக அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் ஒவ்வொரு புதிய சிருஷ்டியும். அடுத்ததாக பழைய மனிதனுடைய சுபாவங்கள் மற்றும் கிரியைகள் எப்பொழுது வேண்டுமானாலும் அவைகள் நமக்கு சத்துருவாக மாறும் வாய்ப்புண்டு. ஆகவே அவைகளையும் நாம் மிகச்சரியாக இனம் கண்டு அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இவைகளை கண்டுகொண்டு அடுத்த கட்டமா, அடுத்தபடியா, உடனடியாக தேவனுடைய உதவிக்காக ஜபத்தின் மூலமா நாம் அவரிடத்தில் மன்றாடி தேவனுடைய உதவியோடு நம்முடைய மாம்ச பலவீனங்களை எதிர்த்து முழு முயற்சியோடு போராட முன்வர வேண்டும். நம்முடைய பழைய மனிதனுடைய சுபாவங்கள் மற்றும் கிரியைகளை முழுமையாக விட்டுவிடுவதற்கு கடுமையான முயற்சி செய்து ஜெயம் கொண்ட வகுப்பாராகும் வாய்ப்பை பெறுவதே சுத்திகரிப்பின் விசேஷித்த நம்முடைய பங்களிப்பு. ஆகவேதான் பரிசுத்த அப்போஸ்தலர்கள் இதை தங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆலோசனை பெற்று செயல்படுத்தினார்கள். செயல்படுத்தினவர்களுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவாகி தேவன் வெற்றியை கொடுத்தார். செயல்படுத்த முன்வர வேண்டும் என்று தேவன் அழைக்கிறார். ஆகவே டூயிங் ஜஸ்டிஸ், தேவனுடைய நியாயத்தை செயல்படுத்துவது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. தேவனுடைய நீதிகளை கற்றுக்கொள்வது முதல் காரியம், அவைகளை செயல்படுத்துவது அதற்கு சரிசமமான பிரதானமான இரண்டாம் காரியம், மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது செயல்படுத்துவதே என்று சகோதரர் இங்கே குறிப்பிடுகிறார். அன்பானவர்களே, ஒருவேளை ஒவ்வொருவருடைய மனதிலும் ஆவியிலும் பல்வேறு சிந்தனைகள், பல்வேறு எண்ணங்கள், பல்வேறு கருத்துக்கள் எல்லாம் தோன்றலாம். ஒரு சகோதரரோ அல்லது ஒரு சகோதரியோ தன்னுடைய பேச்சு எதில் புறப்படுதுன்னா நாவிலிருந்து. அந்த நாவிற்கு கடிவாளம் இடுவதற்கு முயற்சி எடுக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு லைவ்லி எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். நியாயத்தை நடப்பித்தல்ல ஒரு உதாரணம் கொடுக்கிறார். தன்னுடைய நாவுக்கு, தன்னுடைய டங்குக்கு அவர் கடிவாளம் இடணும், கண்ட்ரோல் பண்ணணும் தன்னுடைய ஸ்பீச்சுக்குன்னு சொல்லி மிகவும் கவனத்தோடு அவர் நாவை கடிவாளம் இட்டுக் கொண்டிருக்கிறார்னா அவர் வெற்றி பெற முடியுமா? இந்த கேள்வியை கேட்கிறார். நியாயம் செய்தல் எப்படி தேவன் ஆலோசனை கொடுக்கிறார், ஆனா எழுந்து போன மனித சுபாவம் எப்படி ஆலோசனை செய்யும் என்று, இதனுடைய வித்தியாசத்தை தேவன் கற்றுக் கொடுக்கும் போது விசேஷமா நாம் ஒவ்வொருவரும் நாவுக்கு கடிவாளம் இடும் நம்முடைய முயற்சியை எடுப்பதை விட தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவ பிள்ளைகளோடு இசைந்திருக்கும் வாழ்க்கையில நாம் முழுமையாக ஜெப சிந்தனையோடும் பொறுமையோடும் தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தை வழிநடத்த வேண்டும் என்ற தீர்மானமான முடிவோடும் நாம் வாழும்போது, ஜெபிக்கும் போது, பொறுமையோடு தேவனுடைய பணிகளை செய்யும் போது நிச்சயமாக நாவு, நம்முடைய பேச்சு நிச்சயமாக சீர் செய்யப்படும். ஆகவே அன்பானவர்களே, இது ஒரு விசேஷித்த செயல்படுத்தும் முயற்சிங்கிறார் தேவன். ஆகவே நாம் எங்கே இருந்து பிரச்சனை தொடங்குதுன்னா இருதயத்திலிருந்து தான். ஆகவே இருதயமே சீர் செய்யப்பட வேண்டிய மிக முக்கியமான களம் என்று தேவன் இங்கே குறிப்பிடுகிறார். அன்பானவர்களே, ஆகவே விசேஷித்த இந்த ஆலோசனைகள் நியாயத்தை நாம் செயல்படுத்த வேண்டியதனுடைய அவசியத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கு. நாம் பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூட அவர் இருதய சுத்திகரிப்பை அதிகம் வலியுறுத்தி பேசுறதை நம்ம பார்க்கிறோம். மூத்த சகோதரருடைய எழுத்துக்கள்ல கூட விசேஷமா அவர் சொல்லும் போது, Only by prayer and perseverance can this cleansing necessary to a share in the kingdom to be accomplished. ஆகவே நீடிய பொறுமை மற்றும் ஜெப சிந்தனையின் மூலமாகத்தான் இவைகளை செய்து முடிக்க முடியும் என்ற ஒரு ஆலோசனை கூட தேவன் கொடுக்கிறார். விசேஷமா நாம் இங்க பார்க்கிறோம், இவ்விதத்தில் யாரெல்லாம் முழு முயற்சி எடுக்க முன் வருகிறார்களோ, அதாவது நியாயம் செய்தல்ல முழு முயற்சி எடுக்க யாரெல்லாம் முன் வருகிறார்களோ அவர்களைத்தான் தேவன் அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்கிறார். அடுத்த கட்டம் என்று சொல்லும் போது நியாயம் செய்தலின் அடுத்த பணி, அடுத்த ஒரு வாய்ப்பு எப்படின்னா, 2 தெசலோனிக்கேயர் 3:5 வாசிக்க கேட்போம், படிங்க.
கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக.
அன்பானவர்களே, அப்ப நாம் இங்க பார்க்கிறோம், கர்த்தர் உங்கள் இருதயங்களை சொல்றார் தேவனை பற்றும் அன்புக்கு நேராய் நடத்துவாராக. தேவனை பற்றும் அன்பாகிய பூரண அன்பை நோக்கி தேவன் யாரை நடத்துவதற்கு சித்தமுள்ளவரா இருக்கிறார்னா, யாரெல்லாம் தங்களுடைய இருதயத்தில், தங்களுடைய சிந்தனைகளில், தங்களுடைய மாம்சத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களை சீர்படுத்துவதற்கு ஜபத்தின் மூலமாகவும் நீடிய பொறுமை மூலமாகவும் தேவனுடைய வார்த்தையின் வழிகாட்டுதல் மூலமாகவும் முழு பிரயாசம் எடுக்கிறார்களோ, நியாயம் செய்தல்ல தங்களை முழுமைப்படுத்த விரும்புகிறார்களோ அவர்களைத்தான் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு ஒரு ப்ரமோஷன் மாதிரி கொடுத்து அவர் கூட்டி செல்ல விரும்புகிறார்களாம். ஆகவே தேவனுடைய நீதியின் மூலம் அவர் பூரணமான அன்பை நோக்கி நடக்க வைக்கிறார். ஆகவே நியாயம் செய்தல்ல இது அடுத்த கட்ட விசேஷித்த ஒரு ஆக்ஷனா இருக்கு, ஆக்டிவிட்டியா இருக்கு, ஒரு செயல்பாடாக இருக்கு. அன்பானவர்களே, உதாரணம் நாம் பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை மற்றும் சபை, அந்த வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிலைமை இருக்குன்னா, சாதகமான நிலைமைகள், பாதகமான நிலைமைகள், ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ், அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ், இரண்டு வகையில நம்ம பிரிக்கிறோம். அடுத்ததாக மாம்சத்தில் சபையாக அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை கூட இதற்கு இசைவாகத்தான் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில கூட சாதகமான மற்றும் பாதகமான சூழல்கள் வந்து கொண்டே இருக்கு. இவைகள் வரும்போது அநேக சோதனைகள், சாதகமற்ற சூழ்நிலைகள்ல பாடுகள், நிந்தனைகள், உபத்திரவங்கள், டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ், அது மாத்திரமல்ல விசேஷித்த அவமானங்கள், இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து செல்லும் போது நாம் கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள் என்ன, நாம் எப்படி ரிப்ளை பண்றோம், நம்முடைய வார்த்தைகள் மூலமா, நம்முடைய செயல்கள் மூலமா, நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரிசல்ட்டை ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இவைகளை நாம் கவனத்தில் நிலைநிறுத்தணுங்கிறார் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. இப்ப நம்ம கவனிச்சு பார்க்கணும், அவருடைய வாழ்க்கையின் மூலம் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய கிரேட் லெசன், எப்படிப்பட்ட பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்னா, அவருக்கு சாதகமற்ற நிலைமைகள் வந்தாலும், சாதகமான நிலைமைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட சோதனையின் ஊடாக அவர் கடந்து சென்றாலும், எப்படிப்பட்ட வேதனை அவரை உருவ குத்தினாலும், அவர் எப்பொழுதும் பிதாவாகிய தேவனை, அவருடைய நீதி நியாயங்களை அவர் மறந்துவிடவில்லை, எப்பொழுதும் பிதாவாகிய தேவனை பிரியப்படுத்திக் கொண்டே இருந்தார், அவருடைய நீதி நியாயங்களை தன்னுடைய பேச்சிலும் செயல்களிலும் வெளிப்படுத்துவதின் மூலம். ஆகவே பிதாவாகிய தேவனுடைய சத்தியங்களை, சத்தியத்திற்கு இசைவான காரியங்களை ஒரு புதிய சிருஷ்டியாய் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இருதயத்தின் சிந்தனையிலிருந்து பேச்சாகவும், நம்முடைய சரீரத்தின் கிரியைகளிலிருந்து செயல்பாடாகவும் வெளிப்படையாக வெளிக்காண்பிக்கும் போது நாம் நிச்சயமாகவே பிதாவாகி தேவனை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுகிறோம். ஆகவே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு கூட இந்த விசேஷித்த சோதிக்கப்பட்ட காலநிலைகள்ல அவர் அருமையான ரிசல்ட் காமிச்சாருங்களா, நியாயம் செய்தல. எப்படிப்பட்ட நிலைமைகள் இருந்துச்சுன்னா, முதல்ல நம்ம பார்க்கிறோம் இருதய சிந்தனை. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோட இருதய சிந்தனையை அவர் மிகப்பெரிய பொறுப்புணர்வோடு பாதுகாத்தார். கல்வாரி சிலுவையில் ஐ கமிட் மை ஸ்பிரிட் டியர் ஃபாதர் என்று அவர் ஒப்படைக்கும் போது, பிதாவே உம் கைகளில் என் ஆவி ஒப்புவிக்கிறேன் என்று அவர் ஒப்படைக்கிற அந்த சனம் வரைக்கும் தன்னுடைய இருதய சிந்தனையை, பிதாவாகிய தேவனுடைய நீதி நியாயங்களை பூரணமாய் செயல்படுத்தி முடிப்பதிலேயே முழு கவனத்தோடு இருந்து இருதய சிந்தனையை பூரணமான அன்பிலே நிரூபித்து காண்பித்தார். தன்னுடைய கீழ்ப்படுதலின் மூலம் பிதாவாகிய தேவனுக்கு அவர் நிரூபித்தார் தன்னுடைய லாயல்ட்டி, தன்னுடைய உண்மையை, தன்னுடைய விசுவாசத்தை. தன் தேவனுக்கு, தேவனுடைய நீதிக்கும் கீழ்ப்படுகிறவர் என்பதை அவர் அங்கு நிரூபித்து காண்பித்தார். அதே வண்ணமாக ஒவ்வொரு புதிய சிஷ்யின் வாழ்க்கையில கூட பல்வேறு சோதனைகள் நமக்கு வரலாம், பல்வேறு பாடுகள், வேதனைகள், வழிகள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் வரலாம். எப்படிப்பட்ட சாதகமற்ற சூழல்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், நாம் ஒவ்வொருவருடைய விசேஷித்த பொறுப்பு எங்க இருக்குன்னா, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இருதயத்தை, அதாவது நம்முடைய இருதய சிந்தனைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு, த கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி தேவன் நம்முடைய பங்களிப்பாக கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் நாம் பார்க்கிறோம் 2 கொரிந்தியர் 7:1 பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த கடவோம் என்ற ஒரு விசேஷ தலைப்பு. அதில் நம்முடைய பாகம் தேவன் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இசைவாக நாமும் முழு முயற்சியோடு நம்முடைய இருதயத்தை சுத்திகரிப்பதில், நம் கிட்ட இருக்கக்கூடிய மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொள்வதில் முழு பிரயாசம் எடுத்து தேவனுடைய நியாயங்களை செயல்படுத்துவதில் எவ்விதத்திலும் சோர்வடையாமல் செய்து கொண்டே வரும்போது நிச்சயமாகவே தேவன் பார்க்கிறார் இவர் பொறுப்புள்ளவர். கர்த்தர் இயேசு கிறிஸ்து எவ்விதத்தில் த கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஹோல்டரா இருந்தாரோ, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, அந்த பொறுப்பை, த கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொறுப்பை நிறைவேற்றி முடித்தாரோ, அவ்விதமாகவே ஒவ்வொரு புதிய சிருஷ்டியாகி அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கும் அந்த பொறுப்பை நிறைவேற்றும் தருணம் தற்போது கொடுக்கப்பட்டிருக்குங்க. இந்த தருணங்கள் அற்புதமான தருணங்கள். தேவன் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தருணங்கள் இவைகள். நாம் தேவனுடைய நீதியை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோமா அல்லது இல்லையா என்று ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவாகி தேவனுக்கு ரிசல்ட் சப்மிட் பண்ணிட்டு இருக்கிறோம், ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். தேவனுடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொண்டே இருக்கிறோம், அநேக உபதேசங்கள் மூலமா, அநேக அருமையான தேவ பிள்ளைகள் மூலமா, அநேக சத்தியங்கள் மூலமா. ஆனால் அவைகளுக்குரிய ரிசல்ட், அவைகளுக்குரிய பலன், அவைகளுக்குரிய கிரியை, அவைகளுக்குரிய செயல்கள், அவைகளுக்குரிய சிந்தனைகள், அவைகளுக்குரிய குணலட்சணங்கள், அவைகளுக்குரிய தெய்வீக சுபாவங்கள், அவைகளுக்குரிய சாயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மெருகேறி கொண்டிருக்கிறதா, வெளிச்சம் வீசி கொண்டிருக்கிறதா, கர்த்தர் கவனிக்க சொல்றார். ஆகவே அன்பானவர்களே, அடோன்மெண்ட் பிட்வீன் காட் அண்ட் மேன், ஒப்புரவாதலின் ஊழியத்தின் உபதேச பாகத்தில் பேஜ் 609 அவர் கூறும்போது, நாம் சபையின் பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தருணங்கள் பொன்னான தருணங்கள், தி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற நியாயத்தை செய்தல் என்ற உபதேசத்தின் செயல்பாட்டு பாகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் நம் ஒவ்வொருவருடைய சிந்தனை, அதாவது இருதயத்தின் எண்ணங்கள் முழு கவனத்தோடு தேவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்களாம், முழு கவனத்தோடு கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவருடைய இருதய சிந்தனையையும். அடுத்ததாக அந்த சிந்தனையிலிருந்து வெளிப்படும், அந்த இருதயத்திலிருந்து வெளிப்படும் பேச்சுக்கள் இசைவாக இருக்கிறதா, அல்லது மாறுபாடுடையதாக இருக்கிறதா, அல்லது கான்ட்ரடிக்ஷன், ஏதேனும் முரண்பாடுகள் இருக்கிறதா என்பதை பிதாவின் நீதியான தீர்ப்பு நம் ஒவ்வொருவர் மீதும் கடந்து போகும்போது அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய செயல்பாடாக நிர்ணயம் பண்ணிக்கணும், நிச்சயித்துக் கொள்ளணும், நம்முடைய சிந்தனை, அதிலிருந்து வெளிப்படும் பேச்சு, அதிலிருந்து பிறக்கும் செயல்கள் அனைத்திலும் நாம் மேற்கொள்ள வேண்டிய சுத்திகரிப்பின் முயற்சி மிக மிக அவசியம், மிக மிக அவசியம். இது ஒரு பெரிய பொறுப்பா, கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டியா நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. நம் ஒவ்வொருவரும் இதற்கு கடனாளியா இருக்கிறோம். ஆகவே தேவன் எதிர்பார்க்கும் வண்ணமாக, தேவனுடைய சத்திய வசனங்களுக்கு இசைவாக, இருதயத்தில் சுத்திகரிப்பை நாம் பூரணப்படுத்த வேண்டும். அதற்கே உரிய முழு பிரயாசம், கம்ப்ளீட் ரிஸ்க், கம்ப்ளீட் எஃபர்ட்ஸ், முழு முயற்சி எடுக்கணும் அன்பானவர்களே. ஆகவே அப்படிப்பட்ட முயற்சிகளை எடுப்பவர்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய கிருபையின் வரம், நீதியின் சால்வையால் அவருடைய பாவங்களை அவர் எண்ணாதிருக்க தொடங்குவார். நமக்காக பரிந்து பேசும் ஊழியத்தை அவர் பட்சத்திலிருந்து தீவிரப்படுத்துவார். ஆகவே அப்படிப்பட்ட இறைப்பணி நமக்காக ஏறெடுக்கப்படுவதற்கு நம்முடைய அனுதின ஜீவியத்தில் நீதியை செயல்படுத்துவதிலே முழு கவனத்தோடு சோர்வடையாமல் நாம் செயல்பட வேண்டும், பணியாற்ற வேண்டும். இது ஒரு ஊழியத்தின் பாகம் என்று தேவன் குறிப்பிடுகிறார். மினிஸ்ட்ரி ஒர்க்ல ஒரு பாகம் என்று தேவன் குறிப்பிடுகிறார். ஆகவே அன்பானவர்களே, அடுத்ததாக அவர் சொல்லும் போது, தேவனுடைய நீதியை வெளியரங்கமாய் நேசிப்பதே தேவன் விரும்புகிறார்களாம். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய நீதிகளை, அவருடைய நியாயங்களை, அதாவது அவருடைய சத்தியங்களை, அவருடைய உபதேசங்களை வெளிப்படையாய் நேசிப்பதை நாம் வாயினாலே அறிக்கையிட்டு கிரியைகளினாலே நிரூபித்து பரிசுத்தம் அடைவதற்கு முழு முயற்சி எடுக்கும் போதே அவர்களை பார்த்து தான் மகிமையின் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தற்போது மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்களாம். ஆகவே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நாம் மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டுமா? ஒரு முக்கியமான கேள்வி வைக்கப்படுதுங்க ஒவ்வொரு புதிய சிருஷ்டிக்கு முன்னாடி. நம்முடைய கர்த்தர் இயேசு நம்முடைய மனவாளன், அவரை எதிர்கொண்டு செல்வதற்கு நம்முடைய உள்ளம் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கு. அந்த தவிப்பு உண்மையாயிருக்கும் பட்சத்தில் அவருடைய நீதி நியாயங்களை நாம் மிகச்சரியாக கையாண்டு கை கொண்டு அவருடைய நீதிக்கு இசைவாகவே சிந்தித்தும் செயல்பட்டும் இருதயத்தின் சிந்தனையை பாதுகாத்தும் நாம் வாழ்ந்தால் நிச்சயமாகவே கர்த்தருடைய மகிழ்ச்சியின் பிரவேசத்திலே அவர் மகிமையின் கதவை நமக்காக திறந்து வைத்திருப்பார். அன்பானவர்களே, என்னுடைய உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே என்ற மாபெரும் ஆசீர்வாதத்தின் வாசல் நமக்காக திறக்கப்படும் என்ற விசேஷித்த வழிகாட்டுதலை தேவன் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தின் திருச்சபை தற்போது மகிழ்ச்சி அடையவும் பிரியப்படுத்தவும் வேண்டுமென்றால் நியாயம் செய்தலே பிரதானமான ஒரு வழிமுறையாக கொடுக்கப்பட்டிருக்கு. நீதி நியாயங்களை கை கொண்டு ஜீவிப்பதே ஒரு பிரதான வழிமுறையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய நீதிகளை நம்முடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, சபையின் வாழ்க்கையில, ஊழியத்தின் பாதையில, சகோதர அன்புல, இன்னும் பல கோணங்கள்ல தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவேதான் அவர் சொல்லும் போது கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்த லிஸ்ட் சபைக்கு கம்பேர் பண்ணும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய இருதய சிந்தை, அடுத்ததா அவர் பேசின பேச்சு, அவர் நாவிலிருந்து புறப்பட்ட அனைத்தும் சுத்த வெள்ளிக்கொப்பான சொற்கள், அதாவது பிதாவின் வார்த்தைகளை மாத்திரமே வெளி காண்பித்த சொற்கள். தன்னுடைய சொந்த சித்தத்தின்படி எந்த ஒரு வார்த்தையும் அவருடைய உள்ளத்தின் சிந்தனையிலிருந்து நாவின் மூலம் புறப்படவில்லை. ஆகவே அதற்கு சீவாக நம்முடைய சுத்திகரிப்பின் பணி, அதாவது நியாயம் செய்தலின் பணி இடம்பெற்றிருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். அடுத்ததாக மினிஸ்ட்ரி ஒர்க், இறை பணிகள், அதிலும் கூட தேவன் நியாயமாக அவருடைய சத்தியத்திற்கு இசைவாக நாம் பணியாற்றுவதைத்தான் அவர் விரும்புகிறார். அடுத்ததாக த ஆர்டர் அண்ட் டிசிப்ளின் ஆஃப் நியூ கிரியேஷன், சபையினுடைய ஒழுங்குமுறைகள்ல கூட தேவனுடைய நீதியான பிரமாணங்களை, தேவனுடைய சத்தியத்திற்கு அடுத்த விசேஷங்களை நாம் நடைமுறைக்கு கொண்டு வரணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் என்று தேவன் விரும்புகிறார். பைனலா அவருடைய பிரதர்லி லவ், சகோதர அன்பு, தெய்வீக குடும்பத்தின் உடன் அவயவங்கள், அவர்கள் தேவனுடைய பிரதிநிதிகள். மாம்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனும் மாம்சத்தில் கிறிஸ்து இயேசுவை அடையாளப்படுத்துகிறார். ஆகவே அப்படிப்பட்டவர்களிடத்தில் நாம் எவ்விதத்தில் சத்தியத்தின் நிமித்தமா கிரியைகள் பகிர்ந்து கொள்கிறோம், பேச்சுக்களை பகிர்ந்து கொள்கிறோம், சிந்தனைகளை பகிர்ந்து கொள்கிறோம், பக்தி விருத்திக்கான பேச்சு, பக்தி விருத்திக்கான செயல்பாடு, குணலட்சணங்களின் வளர்ச்சிக்கு ஏதுவான காரியங்கள், குணலட்சணங்களின் அபிவிருத்தி, இவைகள் எல்லாம் நியாயம் செய்தல் என்ற கிரியைகள், அதாவது செயல்கள் லிஸ்ட்ல நம்முடைய பர்சனல் லைஃப்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்பொழுதும் காணப்படும்படியாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த பொறுப்பு நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவேதான் தேவனுடைய நீதியை இவ்விதமாக செயல்படுத்துவதை தேவன் விரும்புகிறார். ஆகவே இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது நடைமுறைக்கு கொண்டு வருவது வெளியிலிருந்து பார்க்கும்போது ரொம்ப கடினம் போல தோன்றும். ஆனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை உண்மையாகவே பின்பற்றுகிறவர்களுக்கு நாளடைவில் அது பழக்கமாகிவிடும். நாளடைவில் அவர் சொல்லிய வண்ணமாக, என்னுடைய நுகம் உங்களுக்கு மெதுவாயும், என்னுடைய சுமை உங்களுக்கு லகுவாயும் என்ற விதத்தில் தேவனுடைய நியாயத்தை நடப்பிப்பதிலே நாமும் தேவ கிருபையினால் முன்னேற்றம் அடைவோம், தேவன் எதிர்பார்த்த வளர்ச்சி நிலைமையை அடைவோம். கடைசியா நாம பார்க்கிறோம் இந்த தெய்வீக நீதி. இந்த தெய்வீக நீதி அதன் விசேஷித்த பலன் அல்லது ஆசீர்வாதம் என்னவென்றால், உபதேசத்தில் அவர் குறிப்பிடுகிறார், தேவ நீதி பரிபூர்ணமாகிய அன்பை நிறைவேற்றக்கூடியதா இருக்குதுங்களா. டிவைன் ஜஸ்டிஸ், தேவன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க காரணம் என்னவென்றால், அது அவருடைய பரிபூர்ணமான அன்பை நிறைவேற்றுவதற்கு காரணமாக இடம்பெற்றிருக்கிறது. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் தேவனுடைய பரிபூர்ண அன்பு தான் பிரதானம் அவருடைய உபதேசத்தில். அந்த பரிபூர்ணமான அன்பை கம்ப்ளீட், அது முற்று பெறுவதற்கு தேவனுடைய நீதிதான் அடிப்படை, பேஸ்மெண்ட், ஃபண்டமெண்டல் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆகவே தேவனுடைய நீதியை நாம் முறையாக கற்றுக்கொண்டு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையின் மிகச்சிறந்த முன்மாதிரியாக பெற்றுக்கொண்டு அவர் நியாயம் செய்தல் அதாவது கிரியைகளின் மூலம் தேவனுடைய சத்தியங்களுக்கு இசைவாக எல்லாவற்றிலும் தன்னை ஒப்புக் கொடுத்து முழுமையாக அர்ப்பணம் செய்ததற்கு இசைவாக நாமும் அர்ப்பணிக்கும் போது, நாமும் செயல்படும் போது தேவனுடைய பரிபூர்ணமான அன்பு, இந்த அன்பில் நாமும் தேவனால் பூர்ணப்படுத்தும் ஒரு வாய்ப்பை பெறுகிறோம். இது ஒரு மாபெரும் ஆசீர்வாதம். ஆகவே இந்த நியாயம் செய்தல் பார்ட்ல விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம் தேவன் நமக்கு முன்னதாகவே சொல்லியிருக்கிறார்களாம். நியாயம் செய்யும் போது ஒவ்வொரு புதிய சிருஷ்டியும் வாங்க வேண்டும், பெற வேண்டும். எதை என்றால் துன்பம், துன்பம். நியாயம் செய்யும் போது நிச்சயமா உலகம் ஏற்காது, நம்முடைய சொந்த மாம்சம் அதை விரும்பாது, சத்துரு விரும்ப மாட்டான், அவனுடைய பொல்லாத தூதர்கள் நமக்கு எதிராக இருப்பாங்க. ஆகவே ஒரு புதிய சிருஷ்டியை தவிர்த்து, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து, பிதாவாகிய தேவனை தவிர்த்து மற்ற அனைத்தும் நமக்கு சாதகமற்ற சூழல்களே, சாதகமற்ற அம்சங்களே, சாதகமற்ற ஜீவன்களே. ஆகவே இவ்வளோ பெரிய ஒரு விசேஷித்த துன்பம் என்ற வழியின் வழியா தான் தேவன் கூப்பிட போறார் நியாயத்தை நடப்பித்தல் நிகழ்ச்சியில. ஆகவே அதற்குரிய ஆசீர்வாதத்தை தேவனே தந்து கொண்டிருக்கிறார்களாம். நியூ கிரியேஷன் லைஃப்ல துன்பத்தை பெற்று நியாயத்தை நடப்பிக்கிறவர்களை தேவன் என்னன்னு சொல்றாருன்னா, பிளஸ்ட் கண்டிஷன் என்று அவர் அழைக்கிறார். மலை பிரசங்கத்தில் அவர் சொல்லும் போது மத்தேயு 5:10 படிங்க.
நீதிய நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது.
பாருங்க, அவர் ரொம்ப அருமையா சொல்றார், தேவனுடைய நீதிகளை கற்று அவைகளை செயல்படுத்தும் போது துன்பப்படுத்துதல், பெர்சிக்யூஷன், டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ் நிறைய வரும், அவமானங்கள் வரும். ஆகவே அப்படிப்பட்ட நிலைமைகளை சகித்து கடந்து வரும் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தேவனுடைய பார்வையில், பிதாவின் பார்வையில், அவரது குமாரன் பார்வையில் பாக்கியவான்கள், பிளஸ்ட் பீப்புள். அன்பானவர்களே, அந்த பாக்கியவான் நிலைமையை நாம் இந்த மாம்சத்தில் வாழும் போதே தேவன் நமக்கு நியமித்திருக்கிறார். அந்த பாக்கியமான நிலைமையை பெற்றுக்கொள்ளும் ஒரு அருமையான, அற்புதமான, அரிய தருணங்கள் இவைகள். ஆகவே அந்த தருணங்களை நாம் மிஸ் பண்ணிடக்கூடாது, இந்த வாய்ப்புகளை நாம் கோட்டை விட்டுறக்கூடாது அன்பானவர்களே. ஆகவே ஒரு புதிய சிஷ்யின் ஸ்லாக்கியம் இது என்று நம்முடைய மூத்தசரோட எழுத்துக்களை நம்ம பார்க்கிறோம். ஆகவே துன்பப்படுத்தலே நமக்குரிய அத்தாட்சியா தேவன் வச்சிருக்கிறார்களாம். நியாயம் செய்யும் போது துன்பப்படுகிறோம், நீதி நிமித்தம் பகைக்கப்படுகிறோம், சத்தியத்தை சொன்னதினால் சத்துருவாகிறோம் என்றெல்லாம் தேவன் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். இப்படிப்பட்ட நிலைமையை நாம் அடையணும், அட்டைன் பண்ணணும். ஆகவே நியாயம் செய்தலின் பூர்ணத்துவத்தை நோக்கி தேவன் வழிகாட்டி கொண்டிருக்கிறார். இறுதியா கன்க்ளூஷன்ல நம்ம பார்க்கிறோம், அது ஒரு அடையாளம். நியாயம் செய்தல் ஒரு விசேஷித்த அடையாளம், அது துன்பத்தை நமக்கு பெற்றுத்தரும் விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண். அது எப்படி இருக்குன்னா, விசேஷித்த அந்த வசனங்களை நம்ம பார்க்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 1:4-5.
நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவராய் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாய் இருக்கிறது.
அன்பானவர்களே, வாசிக்க கேட்ட இந்த வசனங்கள்ல வசனம் 4 நம்ம பார்க்கிறோம், துன்பங்கள், உபத்திரவங்கள், பொறுமை பற்றி அவர் பேசுறார். இவைகள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் பெற்று அவர்கள் அடையாளம் பெறுகிறார்கள். எப்படிப்பட்ட அடையாளம்னா, அத்தாட்சி என்கின்ற அடையாளங்களாம். 5 நம்ம பார்க்கிறோம், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாக இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும் படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாயிருக்கிறது. இட் இஸ் அ டோக்கன். பாருங்க, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது போகும்போது டோக்கன் கொடுக்கறாங்க, ஒரு லைசன்ஸ். தேவன் கொடுக்கக்கூடிய அத்தாட்சி, தேவன் கொடுக்கக்கூடிய டோக்கன். நீதியை நடப்பிக்கும் போது துன்பம், நீதியை செயல்பாட்டுக்கு கொண்டு வரும்போது உபத்திரவம், சகல விதத்திலும் உபத்திரவம், சகல விதத்திலும் துன்பம், இவைகளை பெறுவதே நமக்குரிய டோக்கனா இருக்குங்களா? இந்த டோக்கன்ஸ், அதாவது இந்த அத்தாட்சிகளை நாம் ஒவ்வொருவரும் எவ்வளவு அதிகமா பெற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவு அதிகமா நீதியை நாம் நம்முடைய வாழ்க்கையில செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை தேவனிடத்தில் கீழ்ப்படிதலோடு நிரூபித்து காட்டும் ஒரு வாய்ப்பு இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவேதான் அன்பானவர்களே, நியாயம் செய்தல் என்ற இந்த விசேஷித்த தெய்வீக ஊழியத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை மிகச்சிறந்த கிரேட் ரோல் மாடலா பிதாவாகி தேவன் நமக்காக கொடுத்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர்கள் கர்த்தரின் வழியை பின்பற்றினாலே இந்த அத்தாட்சி அவர்களை பெற்றுக்கொண்டாங்க. தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரர் என்று தேவனால் தகுதி பெற்றார்கள். அதற்கு ஒப்பாக நாம் அனைவரும் இந்த காலங்களில் லவோதிக்கியா சபையின் பாதங்க வகுப்பினருக்கே உரிய காலப்பகுதியில் நிச்சயமாகவே தேவனுடைய நீதிகளை முறையாக கற்று அந்த நீதிகளை நடைமுறைப்படுத்தும் நியாயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பாட்டுக்கு கொண்டு வரும்போது இருதய சிந்தனையை முழு முயற்சியோடு சுத்திகரிப்பதற்கு தேவனுடைய கிருபைகளை பெற்று, அவருடைய உதவிகளை பெற்று, அவருடைய ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை பெற்று நம்முடைய பார்க்கில் இருக்கக்கூடிய பிரயாசத்தை பரிசுத்தமாகுதல் என்ற ஒரு பகுதியில் நம்முடைய விசேஷித்த முயற்சிகளை எடுக்கும்போது தேவன் அதை ஒரு கூட்டு முயற்சியா செய்கிறார். அவருடைய பார்க்கில் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் நியாயம் செய்தலை. நம்முடைய பார்க்கில் நாம் அந்த முயற்சியை பூரணப்படுத்தும் போது நிச்சயமாகவே நம்முடைய பரிசுத்தமாகுதல் பூரணப்படும். தேவன் அவருடைய சபையின் உடனங்கமாக நம்மை அங்கீகரிக்க நியாயம் செய்தலே ஏதுவான ஒன்றாக இருக்கும். அப்படிப்பட்ட அத்தாட்சிகளை நாம் அனைவரும் பெற்று தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.
நியாயம் செய்தல் என்ற ஒரு தலைப்பின் கீழே தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய சில விசேஷமான பொறுப்புகளை நம் மத்தியிலே கொடுத்திருக்கிறார். அதற்கே குறித்தான ஒரு சுய பரிசோதனையிலே நம்மை ஈடுபடுத்துவதற்கு தேவன் இன்றைய நாளிலும் அவருடைய விசேஷமான வார்த்தைகளை சகோதரர் வாயிலாக நமக்கு தந்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே பயன்படுத்துவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். பார்த்த பகுதிகளை ஒரு ஷார்ட் சம்மரியாக நம் மத்தியில் இருக்கக்கூடிய சகோதரர் ஜான் அவர்கள் பகிர்ந்து கொள்ளும்படி சகோதரர் என்போடு அழைக்கின்றேன்.
கிறிஸ்தியில் பிரிய சகோதரனே, அப்போ தெய்வம் நன்மை இதன் அறிச்சரிக்க ரெண்டாவதாயிட்டு நம்ம நோக்கி ஒரு சப்ஜெக்ட் ஒரு காரியம் நமக்கு பலருக்கு மனசிலாக்கியிருக்கும். நியாயம் பிரவர்த்திக்கிறது. அப்போ എന്താണ് ന്യായം പ്രവർത്തിക്കുന്നുള്ള കാര്യങ്ങൾ അവിടെ നോക്കി നോക്കുമ്പോൾ അവിടെ ഒരു വ്യത്യാസം പറഞ്ഞു കൊടുത്ത് എന്താണ് ന്യായം പ്രവർത്തിക്കുന്ന ദൈവത്തിന്റെ കാര്യങ്ങൾ നടപ്പിലാക്കുന്നത് അല്ലെങ്കിൽ നീതി നടപ്പിലാക്കുന്നത്. അപ്പൊ ഇവിടെ നോക്കുമ്പോൾ ടു ഡു ജസ്റ്റ്ലി സിഗ്നിഫൈസ് അബ്സല്യൂട്ട് റൈറ്റസ്നെസ് ഇൻ തോട്ട് വേർഡ് ആൻഡ് കോണ്ടക്ട്. അപ്പോൾ നമ്മുടെ ചിന്തയിലും ചിന്തയിൽ നീതികൾ നിലനിർത്തി അതിനനുസരിച്ച് സംസാരിക്കുന്നതും അതനുസരിച്ച് പ്രവർത്തിക്കുന്നതുമായിരിക്കും ആ ദൈവത്തിന്റെ ന്യായം പ്രവർത്തിക്കുന്ന കാര്യം. അപ്പോ സഹോദരൻ പറയുമ്പോൾ ഒരു കാര്യം പറഞ്ഞ് എന്താണ് ദൈവത്തിന്റെ നീതി, അതേസമയത്ത് എന്താണ് ദൈവത്തിന്റെ ആ ന്യായം പ്രവർത്തിക്കുന്നത്. അപ്പോ നീതി എന്ന് പറയുമ്പോൾ ദൈവത്തിന്റെ കൽപ്പനകൾ അല്ലെങ്കിൽ ദൈവത്തിന്റെ വചനങ്ങൾ. അതേസമയത്ത് ന്യായം പ്രവർത്തിക്കുന്നു പറയുമ്പോൾ ആ കൽപ്പനകൾ ജീവിതത്തിൽ കൊണ്ടുവരുന്നത് അല്ലെങ്കിൽ നമ്മുടെ ജീവിതത്തിൽ നടപ്പിലാക്കുന്നത്. അപ്പോ ദൈവനീതി, ദൈവത്തിന്റെ കൽപ്പനകൾ, നിയമങ്ങൾ, ആ നിയമങ്ങൾ നമ്മുടെ ജീവിതത്തിൽ നടപ്പിലാക്കുമ്പോൾ അത് ന്യായം പ്രവർത്തിക്കുന്നതായിട്ട് സഹോദരൻ അവിടെ പറഞ്ഞു. അപ്പോ അതിന്റെ വാക്കുകൂടി വായിച്ച് മിസ്പ ആശേ അപ്പതൊക്കെ മാർച്ച. അപ്പോ എന്തുകൊണ്ട് ഈ ഒരു ന്യായം പ്രവർത്തിക്കുന്നത് ഒരു പ്രധാന കാര്യമായി ഉണ്ടായിരിക്കുന്നു ഒരു പുതിയ സ്ത്രീയുടെ ജീവിതത്തില്? അപ്പോ ദൈവത്തിനെ കുറിച്ചുള്ള മനസ്സിലാക്കുന്നത് ആ ഒരു കാര്യങ്ങൾ കൊണ്ട് ദൈവേശമനുസരിച്ച് ജീവിക്കുമ്പോൾ അത് ഏറ്റവും ഒരു പ്രധാന കാര്യമായിരിക്കുന്നു ന്യായം പ്രവർത്തിക്കുന്നത്. കാരണം ദൈവം തന്നെ കുറിച്ച് പറയുമ്പോൾ അദ്ദേഹത്തിന്റെ സ്വഭാവം കുറിച്ച് പറയുമ്പോ, നീതിയും ന്യായവും നിന്റെ സിംഹാസനത്തിന്റെ അടിസ്ഥാനം. അപ്പൊ ആ ഒരു കാര്യത്തിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ നോക്കുമ്പോൾ ദൈവത്തിന്റെ ഓരോ പ്രവൃത്തിയും അത് സ്നേഹമായെങ്കിൽ അത് നീതിയോടുകൂടെ വന്നിരിക്കും, അതേപോലെ ജ്ഞാനമായെങ്കിൽ അതും നീതിയോടുകൂടെ ചേർന്നിരിക്കും. നാലാമത്തെ സ്വഭാവമായിരിക്കുന്ന ശക്തിയായാൽ അതുപോലും നീതിയോടുകൂടെ ചേർന്ന് വന്നിരിക്കും. അപ്പൊ ഈ ഒരു കാര്യങ്ങൾ അവിടെ സഹോദരൻ പറഞ്ഞായിരുന്നു. കാരണം ദൈവം നീതി ഇഷ്ടപ്പെടുന്നതായിരുന്നു, അക്രമം വെറുക്കുന്ന സ്വഭാവമായിരുന്നു. അപ്പൊ ദൈവത്തിന്റെ ഒരു സ്വഭാവമായിട്ട് അവിടെ സഹോദരൻ അത് ചൂണ്ടിക്കാണിച്ചു. അപ്പോ ഈ ഒരു ന്യായം പ്രവർത്തിക്കുന്നത് മുഖാന്തരം മാത്രമാണ് ഒരു വ്യക്തിക്ക് നിത്യജീവൻ പ്രാപിക്കാൻ പറ്റുമെന്ന് അദ്ദേഹം റോമർ പുസ്തകം 5:10 വചനം കാണിച്ച് നമുക്ക് പറഞ്ഞു കൊടുത്ത്. അതിനൊരു വലിയൊരു കാര്യം നോക്കുമ്പോൾ, ഈ ജീവിതത്തിൽ ന്യായം പ്രവർത്തിക്കുന്നത് അല്ലെങ്കിൽ നീതി നടപ്പിക്കുന്നത് ഏറ്റവും പ്രധാനമായ ഒരു കാര്യമായിരിക്കുന്നു. ദൈവത്തിന്റെ കൽപ്പനകൾ തെളിവായി മനസ്സിലാക്കി അതനുസരിച്ച് ജീവിക്കുമ്പോഴാണ് ആ ഒരു കാര്യം പൂർണ്ണമാകുന്നത്. അതിന് വലിയൊരു അടയാളമായിട്ട് അല്ലെങ്കിൽ ഒരു മാതൃകയായിട്ട് പിതാവ് നമ്മുടെ കർത്താവായ യേശുവിനെ നമുക്ക് മുൻപായി വെച്ചിരിക്കുന്നു. കാരണം അദ്ദേഹം അവൻ ദൈവത്താൽ നമുക്ക് നീതി, അപ്പോ ദൈവത്തിന്റെ നീതി കാണിക്കാൻ വേണ്ടി ഒരു മാതൃക പിതാവ് വെച്ച് നമ്മുടെ കർത്താവിനെ യേശുവിനെ. ആ മാതൃക അനുസരിച്ച് നമ്മൾ നോക്കുമ്പോൾ, അദ്ദേഹം ജീവിച്ചതിനനുസരിച്ച് ജീവിക്കുമ്പോൾ തീർച്ചയായും നമ്മളും അതേപോലെ ആ ന്യായം പ്രവർത്തിക്കുന്നതിൽ നമുക്ക് വലിയൊരു നിലയ്ക്ക് എത്താൻ പറ്റുമെന്നുള്ള കാര്യം ഉണ്ടായിരുന്നു. അപ്പോ കർത്താവ് യേശു ക്രിസ്തു ഇവിടെ വന്നപ്പോ സഹോദരൻ പറഞ്ഞ പോലെ ചില വചനങ്ങൾ മാത്രമാണ് പറയുന്നത്, 1 to 30 കാലഘട്ടങ്ങൾ. പക്ഷേ ആ ഒരു സ്നാനം തുടങ്ങി മരിക്കുന്നത് വരെ കർത്താവ് എങ്ങനെ പിതാവിന്റെ കൽപ്പന അനുസരിച്ചുള്ള ജീവിതം, അതായത് ന്യായം പ്രവർത്തിക്കുന്നത്, അതായത് ദൈവ നിയമം നടപ്പിലാക്കുന്നത് അദ്ദേഹം ചെയ്ത് കാണിച്ച്. അപ്പോ ആ കാര്യങ്ങൾ നമുക്ക് മനസ്സിലാക്കണം. കാരണം കർത്താവിന്റെ കാര്യങ്ങൾ മനസ്സിലാക്കുമ്പോൾ ഓരോ ചെറിയ ചെറിയ കാര്യത്തിലും പിതാവിന്റെ ആ ഒരു കാര്യമായിരുന്നു അദ്ദേഹം ആഗ്രഹിച്ചത്. അപ്പോ ഹൃദയത്തിന്റെ ഒരു മനോഭാവം തന്നെ കർത്താവ് ചിന്തിച്ചത് എങ്ങനെയെന്ന് പറഞ്ഞാൽ, ദൈവം പറയുന്നത് മാത്രം ഞാൻ എന്റെ ജീവിതത്തിൽ പ്രവർത്തിക്കണം, ആ ഒരു ചിന്തയായിരുന്നു കർത്താവിന്റെ മുമ്പിൽ. അപ്പോ അത് നോക്കുമ്പോൾ അതേ ഒരു രീതിയിൽ ഇന്നുള്ള സത്യസഭ, മണവാട്ടി, ശരീരം, അതും ഇതേപോലെ തന്നെ ദൈവഹിതം അന്വേഷിക്കുകയും അതനുസരിച്ച് പ്രവർത്തിക്കുകയും ചെയ്യുന്നുള്ള കാര്യം സഹോദരൻ അവിടെ തെളിവായിട്ട് നമുക്ക് പറയുന്നുണ്ടായിരുന്നു. അപ്പോ കർത്താവെ കുറിച്ച് നമുക്ക് അറിയുമ്പോൾ അദ്ദേഹം പൂർണ്ണമായിരുന്നു. പക്ഷെ നമ്മൾ അങ്ങനെയല്ല, നമ്മൾ പലപ്പോഴും പറ്റാത്ത കാര്യങ്ങളായിരിക്കുന്നു. പക്ഷെ ദൈവത്തിന്റെ സഹായം ഉണ്ടെങ്കിൽ നമ്മുടെ ഹൃദയത്തിൽ അത് കുറച്ച് കുറച്ചായിട്ട് വളർത്തിയെടുക്കാൻ പറ്റുമെന്ന് സഹോദരൻ അവിടെ പറഞ്ഞു. അതുമാത്രമല്ല നമ്മളെ കൊണ്ട് ചെയ്യാൻ പറ്റുന്നത് അതിനവിടെ കാണിച്ച കാര്യം ഹൃദയശുദ്ധി, മതായി കഴിഞ്ഞ പാഠത്തിൽ പറഞ്ഞ അതേ കാര്യം ചൂണ്ടിക്കാണിച്ചു. അപ്പൊ ഹൃദയത്തിന്റെ ഒരു ശുദ്ധീകരണം നമ്മൾ എപ്പോഴും ചിന്തിച്ചുകൊണ്ടേയിരിക്കണമെന്ന് അവിടെ അദ്ദേഹം ആഗ്രഹിക്കുന്നു. അത് എങ്ങനെ ചെയ്യാൻ പറ്റും എന്നറിഞ്ഞാ ഒരു വേർഡ് പറഞ്ഞ്, ഇംപ്ലിമെന്റേഷൻ ഓഫ് ഡിവൈൻ ജസ്റ്റിസ്, ദൈവീക നീതി നമ്മുടെ ജീവിതത്തിൽ നടപ്പിലാക്കുന്നത്. ഓരോരോ ചെറിയ കാര്യത്തിലും അത് ദൈവത്തിന്റെ ഇഷ്ടം എന്താണെന്ന് മനസ്സിലാക്കി അത് ജീവിതത്തിലേക്ക് കൊണ്ടുവരുവാൻ ശ്രമിക്കുമ്പോൾ ആ ന്യായം ചെയ്യുന്നത് നമ്മുടെ ജീവിതത്തിൽ നടപ്പിലായി വരുന്നുണ്ട്. അതുമാത്രമല്ല സഹോദരൻ പറഞ്ഞു തുടങ്ങി വേറെ ചില കാര്യങ്ങളിൽ. അപ്പോ കർത്താവിന്റെ ആ ഒരു ഉദാഹരണം പറഞ്ഞിട്ട് കർത്താവിനുണ്ടായിരുന്ന പ്രതികൂലമായ സാഹചര്യങ്ങൾ, അനുകൂലമായ സാഹചര്യങ്ങൾ, അതേപോലെ സഭക്കുണ്ടാകുന്ന പ്രതികൂലമായ സാഹചര്യങ്ങൾ, അനുകൂലമായ സാഹചര്യങ്ങൾ പലപ്പോഴും നമുക്കത് ചെയ്യാൻ ശ്രമിക്കുന്നതായിരിക്കും, ചെയ്യുന്നതായിരിക്കും. പക്ഷേ പ്രതികൂലമായ സമയങ്ങളിൽ ഇത് എങ്ങനെ നമുക്ക് ചെയ്യാൻ പറ്റും, എത്രമാത്രം ചെയ്യാൻ പറ്റും നോക്കുമ്പോൾ അവിടെ കർത്താവിന് വന്ന ഉപദ്രവങ്ങളില്, അവമാനങ്ങളില്, വേദനകളില്, അവസാനമായിട്ട് ദൈവത്തിനെതിരായിട്ട് ദൈവദൂഷം പറഞ്ഞെന്നുള്ള ആ ഒരു സാഹചര്യത്തിന് പോലും കർത്താവ് ദൈവത്തിന്റെ ആ നീതി തന്റെ ജീവിതത്തിൽ നടപ്പിലാക്കി. അപ്പൊ നമ്മളെക്കുറിച്ചും അതേപോലെ ചിന്തിക്കാൻ സഹോദരനോട് ആവശ്യപ്പെട്ട്, എത്രമാത്രം നമ്മുടെ ജീവിതത്തിൽ അനുകൂലമായ സമയത്തിൽ നമ്മൾ ദൈവ ഇഷ്ടം ചെയ്യുവാൻ ആഗ്രഹിക്കുന്നു, ശ്രമിക്കുന്നുണ്ട്, ചെയ്യുന്നുണ്ട്, അതേസമയത്തില് പ്രതികൂലമായ സാഹചര്യത്തിൽ എത്രമാത്രം നമ്മൾ ന്യായം പ്രവർത്തിക്കുന്നുണ്ട്. അത് ചിന്തിക്കാൻ വേണ്ടി നമ്മളെ സഹോദരൻ വിളിച്ചായിരുന്നു. അപ്പോ അവിടെ ചെയ്യാൻ ചില കാര്യങ്ങളൊക്കെ എങ്ങനെ ചെയ്താൽ നമ്മുടെ ജീവിതത്തിൽ ന്യായം പ്രവർത്തിക്കാൻ പറ്റും എന്ന് ചിന്തിക്കുമ്പോൾ സഹോദരൻ ചില കാര്യങ്ങൾ പറഞ്ഞ്, ആദ്യം കർത്താവായ യേശുവിന്റെ ആ മാതൃക നമുക്ക് അനുഗമിച്ചു പോകാം ഒന്ന്. രണ്ടാമത് നോക്കുമ്പോൾ നമ്മുടെ നാവിനെ കുറിച്ചുള്ള ഒരു കാര്യം, ഏതെങ്കിലും തരത്തില് കർത്താവിന്റെ നീതി നടപ്പിലാക്കുന്നത് അല്ലെങ്കിൽ ന്യായം പ്രവർത്തിക്കുന്നതിൽ നാവ് കൊണ്ട് കുറവുണ്ടാകാതിരിക്കാൻ നമ്മൾ ശ്രമിക്കാം. അടുത്ത് നോക്കുമ്പോൾ നമ്മുടെ ഹൃദയത്തിന്റെ ആ ഒരു നില, ഓരോരോ ചെറിയ കാര്യത്തിലും എന്റെ ഹൃദയം ആഗ്രഹിക്കുന്നത് ദൈവത്തിന്റെ നിയമത്തിന്റെ അടിസ്ഥാനത്തിലായ സ്വഭാവമാണോ കാര്യമാണോ, ആ ഒരു ആഗ്രഹം വേണം. അത് മാത്രമല്ല പിന്നോട് പറഞ്ഞ് സഹോദരന്മേൽ നമ്മൾ വയ്ക്കുന്ന ആ സ്നേഹം, എത്രമാത്രം സ്വാർത്ഥത കൊണ്ട് ചിന്ത കൊണ്ട് നമ്മൾ ചിന്തിക്കുന്നു, എത്രമാത്രം സഹോദര സ്നേഹത്തിൽ നമ്മൾ ചിന്തിക്കുന്നു, ഇതിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ നമ്മൾ മനസ്സിലാക്കാം നമ്മൾ ഈ ഒരു ന്യായം പ്രവർത്തിക്കുന്നത് എത്രമാത്രം ചെയ്യുന്നുണ്ട്. അവസാനമായിട്ട് പറഞ്ഞ് ന്യായം പ്രവർത്തിക്കുന്നതിന്റെ ഒരു മുഴുവനായ അർത്ഥം എന്ന് പറയുമ്പോൾ ഒരു മുഴുവനായ സമർപ്പണം, ദൈവഹിതത്തിന് മുഴുവനായി വിട്ടുകൊടുക്കുന്നത്. ആ രീതിയിൽ നമ്മൾ ചെയ്യുമ്പോൾ ഒരു വലിയ അടയാളം സഹോദരൻ അവിടെ ചൂണ്ടിക്കാണിച്ചു. വളരെ സന്തോഷമായിരുന്നു തീർച്ചയായും എനിക്ക് വ്യക്തിപരമായിട്ട്. കാരണം നീതി കാരണം ഉപദ്രവമുണ്ടെങ്കിൽ നമുക്കൊരു അടയാളം നമ്മുടെ ജീവിതത്തിൽ ന്യായം പ്രവർത്തിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നു. ആ ന്യായം പ്രവർത്തിക്കുമ്പോൾ നമുക്ക് തീർച്ചയായും ഉപദ്രവം ഉണ്ടായിരിക്കും. അത് ഒരു അടയാളമായിട്ട് ഒരു ചിഹ്നമായിട്ട് നമ്മൾ കാണണം. ആ ചിഹ്നം നമ്മളിലുള്ള ഉണ്ടോ എന്ന് സഹോദരനോട് ചോദിക്കുന്നതായിരുന്നു. അപ്പൊ ആ രീതിയിലുള്ള ഒരു സബ്ജക്ട് കേൾക്കുവാൻ നമുക്ക് ദൈവം ഇന്ന് സഹായിച്ചു. അപ്പോ നടപ്പിലാക്കുന്ന അതിനുവേണ്ടിയുള്ള കാര്യങ്ങൾ സഹോദരൻ പറയാം. ദൈവം അനുവദിച്ച് അതിനുള്ള കാര്യങ്ങൾ മലയാളത്തിൽ പറയാൻ ദൈവം അനുവദിച്ച് ദൈവത്തിന് നന്ദിയുണ്ട്. താങ്ക് യു.
முதல் நாளினுடைய முதல் பாகத்தில் தேவன் நமக்கு கிருபையாக கொடுக்க நினைத்த அவருடைய உன்னதமான சத்தியங்கள், மனத்தாழ்மை மற்றும் நீதியை செய்யக்கூடிய காரியங்கள் பற்றியதான சத்தியங்கள் தேவன் கிருபையாக சகோதரர்களை கொண்டு பகிர்ந்து கொடுத்தார். பிற்பட்டதான பாடங்களை பகிர்ந்து கொடுத்த அருமையான சகோதரர்களுக்கு மீண்டுமாக நம்முடைய சபையின் சார்பாக நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு முதற் பகுதியினுடைய முடிவுக்குள்ளாக நாம் வருகிறோம். இப்பொழுதும் நம் மத்தியில் இருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் தங்கராஜ் அவர்கள் முன்வந்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். சகோதரர் தங்கராஜ்,
மகா இரக்கமுள்ள பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, மகத்துவமும் வல்லமையும் மகிமையும் நிறைந்த தேவனே, உம்ம நன்றியோடு சோசரிக்கிறேன் அப்பா. உங்களுடைய இரக்கத்தினாலும் புண்ணியத்தினாலும் அன்பினாலும் தயவினாலும் உங்களுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் பரிசுத்த பிள்ளை பாவிகளாகி எங்களுக்காக பூமிக்கு கையளித்த அன்பை நினைந்து உம்ம நன்றியோடு சோசரிக்கிறேன் அப்பா. அன்பு தகப்பனே, உங்களுடைய நேசகுமாரனும் பரிசுத்த பிள்ளையும் எங்களுடைய அருமை இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவும் பூமிக்கு வந்து பட்ட பாடுகளின் நித்தம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு ஏராளமான போதனைகளை எங்களுக்கு இன்றைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிற புண்ணியத்திற்காக, அன்பிற்காக, தியாக பலிக்காக உங்களுடைய நேசகுமாரனும் எங்களுடைய அருமை இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவுக்கும் நன்றிகளையும் சோசரங்களையும் ஏறெடுக்கிறப்பா. அன்பு தகப்பனே, இந்த அருமையான நாளை காணவும் உம்முடைய சமூகத்தில் வந்து அமரவும் உங்களுடைய சத்தத்தை கேட்பதற்கு இரக்கம் பாராட்டின புண்ணியத்திற்காக, அன்பிற்காக, தயவிற்காக உம்ம நன்றியோடு சோசரிக்கிறேன்ப்பா. இரக்கமுள்ள பரிசுத்த பிதாவே, நாங்கள் எந்த விதத்தில் எந்த சூழ்நிலையில் நாங்கள் குறைச்சல் உள்ளவர்களாக இருக்கிறோமோ அவைகளை நீங்க சரி செய்வதற்காகவே உங்களுடைய சத்தியத்தின் மூலம் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிற புண்ணியத்திற்காக உம்ம நன்றியோடு சோசரிக்கிறேன். இரக்கமுள்ள பரிசுத்த பிதாவே, நீங்க இந்த நாளை எங்களுக்கு தந்து அருமையான சத்தியம் அப்பா, உங்களுடைய நீதியும் நியாயத்தையும் நன்மையும் நாங்கள் செய்யவும் மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளவும் நீங்க கொடுத்த பாடத்திற்காக உம நன்றியோடு சுவாசிக்கிறேன். அன்பு தகப்பனே, எந்த விதத்திலும் இந்த உலகத்தில் நாங்க எதையும் இதற்கு மேலையும் நாங்கள் பற்றுதல் போகாதல் படி உங்கள் மேலையும் உங்களுடைய நேசகுமாரன் மேலையும் பற்றுதலை வளர்த்து கொள்ள எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. உங்களுடைய சித்தத்துக்கு ஏதுவான காரியங்களை எங்களுடைய சிந்தையிலையும் எங்கள் செயலையும் நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. உலகத்திலே ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போறதும் இல்லை. உங்களுடைய புண்ணியத்தினால இந்த ஒரு சூழ்நிலைக்குள் நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. அதை நாங்கள் சரியாக செய்து முடிக்க சற்றாகிலும் அறிவில்லாத ஜனங்கள் என்பதை நீங்கள் அறிவிங்க. அன்பு தகப்பனே, உங்களுடைய பலத்த கரங்களுக்குள் நாங்கள் அடங்கியிருந்து உங்களுடைய சத்தத்தை கேட்டு எங்களுக்கு இரக்கம் செய்து நீங்கள் என்ன எங்களுக்கு செய்ய சித்தமாக இருக்கிறீங்களோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் இந்த பூமியில ஓட உதவி செய்யுங்க. இரக்கமுள்ள பரிசுத்த பிதாவே, எங்களுடைய இஷ்டப்படி வாழாதபடி உங்களுக்கு சித்தமானதை நாங்கள் செய்ய உங்களுடைய நேசகுமாரன் வழியாக எங்களுக்கு இரக்கம் செய்யும்படி கெஞ்சி மன்றாடுகிறேன். அன்பு தகப்பனே, அருமையாக இந்த முதல் பாகத்தை நீங்கள் ஆசீர்வதித்து தந்தீங்க. இன்னும் அடுத்தால எந்தெந்த பாகம் இருக்குதோ அந்த சத்தியத்தை நாங்கள் கேட்கும் பொழுது, சத்திய கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் அசட்டை செய்யாதபடி அதை பயத்தோடு நடுக்கத்தோடு அமர்ந்திருந்து உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு அதற்கு கீழ்ப்படிய எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. எல்லாவற்றிலேயும் நாங்கள் குறைச்சல் உள்ளவர்கள், எங்களை மன்னித்து சரியானபடி நடத்தும்படி உங்கள்கிட்ட கெஞ்சி மன்றாடுகிறேன். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்கிறப்பா. ஆனாலும் எங்களுடைய விருப்பப்படி இல்லை, உங்களுடைய சித்தப்படியே எங்களுக்கு செய்தருளுங்க. இந்த ஜபத்தை உங்களுடைய நேசகுமாரனும் பரிசுத்த பிள்ளையும் எங்களுடைய அருமை இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசு வழியாக ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே.
இப்பொழுது நமக்கு உணவு இடைவேளை. சரியாக சகோதர சகோதரிகள், 3 மணி அளவிலே இந்த இடத்திலே மீண்டும் உங்களை கூடும்படி உங்களை சபையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மணி இப்பொழுது 2 மணி, 1 ஹவர் லஞ்ச் பிரேக் இருக்கு. நீங்க 3 மணிக்கு இங்கே கூடும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.